கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் 3:10.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி வார்த்தைகள், the direct words of Jesus Christ. வெளிப்படுத்தல் 2:3 இந்த அதிகாரங்கள் வந்து இயேசு கிறிஸ்துடைய நேரடியான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், 3rd day உயிர்த்தெழுந்தார், 50th day அவர் பரிசுத்தாவியாக ஊற்றப்பட்டார். பரிசுத்தாவியானவர்ங்கிறது தேர்ட் பர்சன் கிடையாது, சேம் பர்சன் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட். யோபான் 14:18 அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கத்தவர்களாக விட மாட்டேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 14:18 வாசிக்கலாம். யோவான் 14:18.
நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன், மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். அதனால கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறார். அதனால எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவியானவராக வந்தார். அதனால அவங்க கூட இருந்த கடவுள், God with the disciple. இப்பொழுது God in the disciple, அவர்களுக்கு உள்ள வருகிறார். அதே கர்த்தர் வந்து ஸ்பிரிட் ஃபார்மாக வருகிறார். பெந்தகோஸ்தாள் வந்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த 50th day வரும் பொழுது, அப்போஸ்தலர் 2rd chapter அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே மேலறையிலே காத்திருக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக வருகிறார். பைபிளில் 3 persons எழுதியிருக்கலாம், அது அப்படிதான் எழுத வேண்டும். அதே சமயத்தில் வெளிப்பாட்டினாலே நம்ம அது வந்து அவர் அந்த சேம் பர்சன் என்று அறிய முடியும். அந்த சேம் பர்சன், நான் திக்கெட்டுகளாய் உங்களை விட மாட்டேன், மறுபடியும் வருவேன் என்றால் எப்படி வந்தார்? 50th day பரிசுத்த ஆவியானவராக வந்து உலகம் முழுசும் அங்க சத்தியத்தை 1st century கொண்டு சென்றார்கள். எந்த பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் கிடையாது, அங்கே போக்குவரத்து வசதிகள் கிடையாது, அந்த சீசர்கிட்ட பண வசதியும் கிடையாது. ஆனால் உலகமெங்கிலும் 1st century சத்தியத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் அவர்கள் கூட இருந்த அதே கர்த்தர் பரிசுத்த ஆவியாக வந்து அவர்கள் மூலமாக உலகமெங்கிலும் சத்தியம் போனது. இயேசு கிறிஸ்து யூதயா சமாரியா கலிலேயாவில் தான் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் உலகமெங்கிலும் போகணும்னா அவர் ஹோலி ஸ்பிரிட்டா அவங்களுக்குள்ள வந்து கொண்டு போக வேண்டியது தேவனுடைய ப்ரோக்ராமாக இருந்தது. நாட் அனதர் பர்சன், த சேம் பர்சன் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட். அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக வந்து அவருடைய ஊழியத்தை அவர்கள் மூலமாக செய்தார். ஆமென். அதே போல இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பி அவர் மூலமாக உலகமெங்கிலும் சத்தியம் போனது. இந்த மெசேஜ் அது ஹவர் போனது. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய செய்தியை ஆதரித்தார். இட் இஸ் த மோஸ்ட் விண்டிகேட்டட் மெசேஜ் எவர் பிரீச்ட் இன் த வேர்ல்ட். உலகத்திலே பிரசங்கம் பண்ணப்பட்ட செய்தியில அதிகமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி இந்த தீர்க்கதரிசியினுடைய செய்தி தான். இந்த செய்தியை மாறி வேற எந்த செய்தி நிரூபிக்கப்படலை. அவங்கெல்லாம் அதோ இங்கே அப்பு நடைஞ்சு அது நடைஞ்சு அதை சொன்ன இதை சொன்ன எல்லாம் கஸ் ஒர்க்கு, ரியல் மிரக்கில் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் பிறந்த பெனாமுடைய ஊழியத்தில் டைரக்ட் மிரக்கில், இயேசு கிறிஸ்து செய்தது போலவே அவ்விதமான டைரக்ட் மிரக்கில் நடந்தது. மோஸ்ட் விண்டிகேட்டட் மெசேஜ். அதனால் நீங்கள் என்ன செய்தியில் இருக்கிறீங்க? இது தேவனால் உறுதியாக்கப்பட்ட ஒரு செய்தி. உலகம் அதை மறைத்து விட்டது, சாபனங்கள் அதை மறைத்து விட்டார்கள். இது உலகத்தில் ஒரு மூலையில நடந்த காரியம் அல்ல, உலகம் முழுசும் நடந்தது. மோஸ்ட் விண்டிகேட்டட் மெசேஜ். இதை போல எந்த செய்தியும் உறுதியாக்கப்படவில்லை. எந்த பெந்தகோச பாஸ்டரும் இந்த மாதிரி ஊழியத்தை செய்தது கிடையாது. அவங்க எல்லாம் பிரதமருடைய ஊழியத்தில் கடுகளவு செய்திருக்க மாட்டாங்க, கடுகளவு கூட செய்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு மகத்தான ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை கொண்டு உலகம் முழுசுலும் அவிதமான அற்புதங்கள் நடந்தது. இந்தியாவிலே 16 மத தலைவர்கள் அவர் காலில் விழுந்தாங்க. ஏன்னா குருடனுடைய கண் திறக்கப்பட்டது. 1954 வருஷம் 500,000 பேர் பாம்பேக்கு போனாங்க. அப்போ எப்படி பாருங்க, அந்த நேரத்தில் அதிக போக்குவரத்து கிடையாது. ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் பிரீச்சர். ஆனால் உலகம் இப்பொழுது அதை மறைத்திருக்கிறது, சாபனை அதை மறைத்திருக்கிறது. ஆனாலும் எலக்டட் பீப்புள் அதை அறிந்திருக்கிறார்கள். ஆமேன். பின்பு என்ன செய்ய, அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் காட்சியை விட்டு எடுத்துக்கொண்டு இதை நம்ம மூலமாக மெனி மெம்பர்ட் பிரைடு, மெனி மெம்பர்ட் பாடி, ஒரு ஆண்டவர் சரீரமாகிய சபையின் மூலமாக, அநேக அங்கத்தினர்களை கொண்டதான சபையின் மூலமாக அதே மெசேஜ் இன்னைக்கு உலகம் எங்கிலும் போகிறது. ஆன்லைன் மூலமாக இன்னைக்கு உலகம் எங்கிலும் அதே மெசேஜ் போகிறது. இதுதான் பிரைட் வாய்ஸ். இப்பொழுது 7 தூதனுடைய சத்தமும் இருக்கிறது. அதற்கு கீழே அண்டர் த மெசஞ்சர் சி பிகேம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அந்த செய்தியாளர் கீழே மனவாட்டி வந்து உலகத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிறார். இப்பொழுது நம்ம மெசேஜும் உலகமெங்கிலும் போகுது. அதனால ஒரு சபைக்கு ஆள் வரணும்னா வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு வரணும். எங்க சாபனம் பெரிய சாபனம், சிஎஸ்ஐ பெரிய சாபனம், கத்தோலிக்க மார்க்கம் அதை விட பெரிய ஸ்தாபனம். இதை பெண்டைக்காசல்ல பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எழும்புகிறது. ஏஜி சர்ச்சி பெரிய ஸ்தாபனம். நாங்கள் வந்து அந்த ஸ்தாபனத்துக்காக போகிறது. எங்களுடைய டினாமினேஷன் பெரிய டினாமினேஷன் அப்படின்ற நம்ம அப்படி இல்லை. வார்த்தையினாலே ஜனங்கள் கவர்ச்சிக்கப்பட்டு இங்கே வரணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்கள் மெசேஜை கேட்டேன், அது ரொம்ப நல்ல அக்யூரேட்டாக இருக்கு, பைபிளோட அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது. அதனால நான் வந்து இங்க வந்து நேரடியா கேட்க விரும்புகிறேன். அதுதான் உண்மையாக சபைக்கு வர்ற ஆத்மாக்கள். வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு வரணும். ஒருத்தரை நம்ம கட்டாயப்படுத்தி கொண்டு வரதில்லை. இதுதான் மெசேஜ். நீ பிலீவ் பண்ணா ராப்சர்ல போகலாம், பிலீவ் பண்ணலன்னா ராப்சர்ல போக முடியாது. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல இந்த மெசேஜை ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த மெசேஜ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். இது குறைவான செய்தி கிடையாது, இது நிறைவான செய்தி. இதுக்கு மேல இன்னொரு செய்தி கிடையாது, இது ஃபைனல் வாய்ஸ். நீ பிலீவ் பண்ணா ரேச்சர்ல போகலாம், நீ பிலீவ் பண்ணலன்னா அது நீ கைவிடப்பட்டு பாதாளத்துக்கு போவா. யாரா இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஷேர், 100% ஷேர், இந்த மெசேஜ்ல வராம அவங்க பல்லவராஜ்யம் போக முடியாது, கடைசி உயிர்த்தெழுதலையும் போக முடியாது. பாதாளம் நரகம் தான் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் கடுகளவு சந்தேகம் கிடையாது. நீங்க செய்தியை மற்றவங்களுக்கு சொன்னா உறுதியா சொல்லணும், பாலிஷ் பண்ணி சொல்லக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படுமே நினைக்க கூடாது. செய்தியை கரெக்டா சொல்லணும், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. அப்படிதான் நான் அப்படிதான் சொல்றது. ஈவிறக்கம் பார்க்க கூடாது. ஏன்னா கடைசியில் அந்த ஆத்மா போயிட்டு நியாய தீர்ப்பு நாளில் நிக்க போகுது. அதனால நம்ம அந்த ஆத்மா பாரத்தோடு கரெக்டா சொல்லணும். சிலர் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அப்படியே பாலிஷா இருப்பாங்க. கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் உங்களை வந்து அவங்க திட்டுவாங்க, நீ அன்னைக்கே எனக்கு அடிச்சு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனே, நீ வந்து பாலிசார் சிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டா, அதனால்தான் நான் இங்கே நிற்கிறேன், எல்லாம் நீ தான் காரணம் வாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கே நீ 2 அறை கொடுத்து எனக்கு சொல்லியிருந்தியா எப்படி இருந்திருக்கும், நான் உணர்வு அடைஞ்சிருப்பேனே, நீ பாலிசா போதிச்சிட்டியே அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் எல்லாருக்கும் நம்ம திட்டவட்டமாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம அதில் ஒரு நிச்சயம் இருக்குது. உங்களுக்கு நிச்சயம் இருந்தால் சொல்லுவீங்க, அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சாபனம் மார்க்க மாதிரி இங்கே சர்ச்சைக்கு வந்த மாதிரி அர்த்தம். வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு நம்ம வர வேண்டும். வார்த்தை தான் ஜீவன். ஹல்லேலூயா. அது இந்த மெசேஜாக அதில் இந்த ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்னால் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம இந்த ஃபைனல் மினிஸ்ட்ரியை செய்கிறோம். ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். எங்கள் மியூசிக் சிஸ்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, பிரதர் ஜீவானந்தன் சாங் லீடிங் பண்ணுகிறார், இன்னும் எலக்ட்ரானிக்கில் கம்ப்யூட்டரில் சகோதரன் சாம் அங்கே ஒர்க் பண்ணுகிறார். நிறைய வேலைகள் இருக்கு இந்த ஊழியத்தில், நிறைய வேலைகள் இருக்கு. நீங்கள்லாம் அதில் ஒரு பார்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்களும் ஊழியம் செய்கிறீங்க. ஃபைனல் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீங்க. அதனால நம்ம எந்த கத்தருக்கு ஊழியம் செய்யறங்க மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். பாஸ்டரோடு சேர்ந்து இப்ப அவருடைய வார்த்தையை நம்ம உயர்த்தி காண்பிக்கிறோம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் என் பக்கமாக இழுத்துக் கொள்ளுவேன். அதனால நம்ம தேவனை உயர்த்தி காண்பிக்கிறோம். இந்த மெசேஜ நம்ம உயர்த்தி காண்பிக்கிறோம். இந்த மெசேஜ் வந்து இட் இஸ் a fullness of word. Amen. உயர்த்தி காண்பிக்கும் பொழுது இந்த ஊழியத்திலே நம்ம ஒரு பாகமாய் இருக்கிறோம். வேற ஒன்னும் பாஸ்டருக்கு லாபம் அல்லது அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க கார்னல் மைண்டா இருக்கிறீங்க, கார்னல் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு நம்மால பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் எ கார்னல் பிலீவர், யூ ஆர் நாட் எ ஸ்பிரிச்சுவல் பிலீவர். உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நாம இந்த ஊழியத்துல ஒரு பாகமா இருக்கிறோம். இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். ஃபைனல் வாய்ஸ் ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. Behold, I come quickly. பிரசங்கத்தின் தலைப்பதுதான். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விஷயத்தில் மூன்று இடத்துல இது அந்த எழுதப்பட்டிருக்கிறது. மூணாம் அதிகாரம் 11 வசனத்தில் Behold, I come quickly அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 22 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்
என்றார். 22 அதிகாரம் 7 வசனத்தில் Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல அதே அதிகாரத்துல 12 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் மூணாவது முறை சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் நேரடியா சொல்றார். It's a direct words of Jesus. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இன்னும் ஒரு வசனம் கூட இருக்குது. 20 வசனத்தை வாசிக்கலாம்.
இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்.
பாருங்க, அங்கே 4வது முறையும் வந்திருக்கு. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். கத்தரா இயேசுவே போர். Even so, Lord Jesus came. Hallelujah. என்ன அருமையாக எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன, ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, 4 முறை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பின்பு கிபி 95-96 பத்மு தீவில் யோவான் நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது விதமான விஷன்ஸ் அவன் பார்க்கிறான். அந்த விஷன்ஸ் தான் எழுதினது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். கிபி 95-96 அவனுக்கு தொடர்ச்சியாக தரிசனங்கள் வருகிறது. அந்த தரிசனங்களை தான் 22வது அதிகாரத்திலே நம்ம வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். அதனால அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார், விஷன்ல என்ன சொல்லுகிறார் என்றால், Behold, I come quickly. Behold, I come quickly என்று சொல்லுகிறார். ஆனா எவ்வளவு முக்கியம், அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. Behold, I come quickly. Hold that past which thou hast, that no man take thy crown. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள். உன்னுடைய பொசிஷனை இழந்து போகாத, உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகாத. கடைசி நேரத்தில் அப்படி எழுதும் இழந்து போகும்படியான ஒரு சோதனை நேரம் வரும். இப்பொழுது அந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். அந்த சோதனை நேரத்தில் உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகாத, சர்ச்சை விட்டு பின்வாங்கி போகாத, வார்த்தை விட்டு விழுந்து போகாத. இட் இஸ் டைம் ஆஃப் டெம்டேஷன். இந்த நேரத்தில் நீ உறுதியா இருந்தீங்கன்னா ஹோல்டு ஃபாஸ்ட் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தை உறுதியா பிடித்துக்கொள். அதனால டோன்ட் லூஸ் யுவர் கிரவுண்ட், உன்னுடைய கிரீடத்தை இழந்து போகாதே என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் Because thou hast kept the word of my patience, I also will keep thee from the hour of temptation. பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மீதங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். ஏனென்றால் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், நீ இந்த மெசேஜ் அத ஹவரை நீ காத்து கொண்டாய். நீ இந்த மெசேஜ் அத ஹவர்ல நீ உறுதியாக இருக்கிறபடியினாலே, அதுல நீ வந்து உறுதியாக பற்றி கொண்டபடியினாலே, அதுல நிலைத்திருக்கிறபடியினாலே, பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதங்கும் வருகிற சோதனை காலம், ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. பூமியில் குடியிருக்கிறவளை எல்லாரையுமே சோதிக்கும். பாருங்க, வைரஸ் வந்து அது உலகம் முழுசும் வருது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இப்படி வந்ததில்லை. நீங்க லேசா நினைக்காதுங்க, இந்த வைரஸை ஈஸியா நினைக்காதுங்க. உலகம் உண்டானது முதற்கொண்டு இப்படி வரல. பைபிள்ல நம்ம அப்படி வாசிக்கல. வாதையானது இஸ்ரேல் நாட்டில் வந்தது, வாதை எகிப்தில் வந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்துச்சு. உலகம் முழுசும் இப்படி வந்துச்சா? அதுவும் அது வரும், கொஞ்ச நாளில் போயிடும். மூணு நாள் தான் வாதை வந்தது. கொள்ளை நோயினால ஆண்டவர் வாய்த்தார். பின்பு தாவீது பலி செலுத்தும் பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இப்படி வருஷக்கணக்கில் இருக்குமா? இன்னும் இதுக்கு ஒரு முடிவு வருமானு யாராவது சொல்ல முடியுமா? வைரஸ் ஒளிஞ்சு போகும், இனி வராதுன்னு சொல்ல முடியுமா? இன்னும் அது எத்தனை உருவத்தில் வருதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. இதை மாதிரி காலம் வந்துச்சா? இதான் வந்து சோதனை காலத்திலே நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்கிற காலம் எப்படி இருக்கு. ஜனங்கள் உணர்வு இல்லாதவங்க இருக்கிறாங்க. புசிப்போம் குடிப்போம் உலகத்தை அணிவிப்போம்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஜனங்கள் வந்து அறிவில்லாமல் சாகிறார்கள். அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. தாங்கள் வாழுகிற காலம் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கறது இல்லை. விஞ்ஞான உலகத்தில் அங்கே இன்பத்தை அணிவிப்பதுக்கு பல கருவிகள் இருக்கிறது. ஏதோ இன்பத்தை அணிவிப்பதுக்கு, பாவத்தை அணிவிப்பதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. கடந்த சில நாட்களில் பேப்பரில் தொடர்ந்து வருகிற காரியம் என்னவென்றால், கேரளாவில் ஒரு அசோசியேஷன் வச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மனைவிமார்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ. உன் மனைவியை எனக்கு தந்துரு, என் மனைவியை கொஞ்ச நாள் நீ வச்சிக்க, உன் மனைவி கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு. இதை மாதிரி அதில் நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்களாம், டாக்டர்கள் இருக்கிறாங்களாம், ரொம்ப பதவியில் இருக்கிறவங்களாம் அந்த அசோசியே அதில் இருக்கிறாங்க, அந்த குழுவில் இருக்கிறாங்க. அது ரெண்டு மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு வருது. இப்பொழுது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திருப்பி அதை ஒழிக்க முடியுமா? முடியாது. வினோதமான பாவங்கள், வேசித்தனங்கள், இதை மனுஷனுக்கு இங்கே வைரஸ் ஒரு பக்கத்தில் வருது, மனுஷன் பாவத்தில் இன்னொரு பக்கத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். இதெல்லாம் தாறுமாறான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் கேள்விப்படலை. அதை மாதிரி பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம இப்போ ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் வைரஸ், இன்னொரு பக்கத்தில் பாவம். இது ஒரு கொடிய காலம். மோஸ்ட் டிசீவிங் ஏஜ், மோஸ்ட் விக்கெட் ஏஜ். நம்ம அவ்விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம். அதனால் கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை தம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மேலும் மேலும் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். சாபனங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. எல்லா பெந்தகோச சாபனங்களும் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. அவங்களுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆண்டவர் அவங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நீக்கி விட்டார். உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அவங்க வாயில தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்க்க முடியாது. அவங்க வாயில ஒரே பொய் தான் இருக்கும். அவங்க பொய்யை விசுவாசிக்கிறார்கள், பொய்யை சொல்லுகிறார்கள். அவங்க ஜனங்களை எப்படி நம்ம கவர்ச்சி பண்ணுவது, எப்படி நம்ம டினாமினேஷனை பெருசா மாத்துவது, எப்படி அதிக பணத்தை சேர்ப்பது, அதுதான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அந்த சாபனத்தால் இல்லை, வீழ்ச்சி அடைந்து விட்டது. கர்த்தர் அவங்களை விட்டு விலகி விட்டார். தாங்கள் கர்த்தர் தங்களோடு இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆக்சுவலாக தேவன் அவரோடு இல்லை. தேவன் இன்றைக்கு நம்ம மனவாட்டியின் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிபி 95:96 அந்த இவன் விதமாக எழுதுகிறான், யோவான் எழுதுகிறான். அது என்னன்னா பெலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. பெலதெல்பியா சபையின் காலம் 1750ல இருந்து 1906. அதனால அந்த சபையில் அந்த காலத்தில் அது நடந்ததா? இல்லை, அது ஒரு ப்ராஃபசியா சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம், இட் இஸ் அ புக் ஆஃப் ப்ராஃபசி. அது தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. அந்த வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் எ வேர்ட் ஆஃப் ப்ராஃபசி. இட் இஸ் அ புக் ஆஃப் ப்ராஃபசி. ஹல்லேலூயா. நான் வந்து உங்களை வந்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடினால. Because thou hast kept the word of my patience. இதோ அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்களும் நானும் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மெசேஜ். The fullness of word. In the fullness of word நம்ம பொறுமையா இருக்கும். அதிக பரிசீலனை பண்ணாதபடி எனக்கு தான் அப்படி ஆண்டவர் சொன்னார் இப்படி சொன்னார்னு நம்ம பெருமை பாராட்டாதபடி நம்ம இதுல பொறுமையா இருக்கிறோம். யார் விசுவாசித்தாலும் விசுவாசி கேட்டாலும் இது காட்ஸ் வேர்டு என்று சொல்லி நிச்சயமாக நிறைவேறும் என்று நாம பொறுமையாக இருக்கிறோம். அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிற? உலகமெங்கிலும் வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இனி பூமியில் இருக்க எல்லார் மேலும் ஒரு சோதனை காலம் வரப்போகுது. மகா உபத்திர காலம் வரப்போகுது. கிரேட் ட்ரிபிலேஷன் பீரியட் உலகத்துக்கு வரும் பொழுது நீங்க பாதுகாப்பான இடத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. நானும் உன்னை காப்பேன். எதுக்காக? நீ என்னுடைய வசனத்தை காத்து கொண்டு போ. இந்த மெசேஜில் சின்சியரா இருக்கணும். நேற்று என்னிடத்துல ஒரு அருமையான பிரதர் வந்தார். உங்க மெசேஜ் நான் கொரோனா பீரியட்ல இருந்து கேட்கிறேன், நானும் எங்க வீட்டாரும் கேட்கிறோம், ரொம்ப வந்து எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது, ரொம்ப உங்க சபைக்கு நான் வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால ஒண்ணும் இல்லை, எங்க ஃப்ரெஷ் மீட் இருக்கோ அங்க வர வேண்டியதானே. அதனால நான் ஜபத்துல வைக்கிறேன், சில சூழ்நிலைகள் தடையா இருக்குதுன்னு சொல்றாரு. எல்லாருமே வந்துடலாம், நம்ம சபைக்கு வந்துடலாம், ஏன் வர முடியல? மெசேஜ் கரெக்டா இருக்கு, வந்துடலாம், ஏன் வர முடியல? இங்க வந்த சில லைனப் இருக்கிறது, லைனப் வித் த வேர்ட். சில சீர்திருத்தங்கள்லாம் செய்யணும். எல்லா ஜுவல்ஸும் எடுத்து போடணும், தாலி மோதிரத்தெல்லாம் எடுத்து போடணுமே. நம்ம சுடிதாரெல்லாம் அணிய முடியாது, என்ன பண்றது? அதே போல வாலிப சகோதரர்கள் வந்து வார்த்தைக்கு அடங்கி இருக்கணுமே, மனம் போல போக முடியாது, அதனால வர முடியாது. அதுதான் காரணம். நீங்க லைன் அப் ஆகணும், லைன் அப் வித் வேர்ட். நம்முடைய லைஃப் வந்து வார்த்தையோடு கூட இணைய வேண்டும். இங்க அவிதமான காரியங்கள் இருப்பதனால எல்லாரும் இங்க வர முடியாது. நான் வந்துடலாம், என் பிள்ளைகளை எப்படி கொண்டு, என் பெண் பிள்ளைகளை எப்படி கொண்டு வருது? எல்லப்படி எல்லாருக்கும் அந்த யோசனை தான். அதுக்காக நம்ம விதியை தளர விட முடியாது, வார்த்தையை தளர விட முடியாது. கடினமான பாதை தான், இடுக்கமான பாதை தான், ஆனா நித்திய ஜீவனுக்கு போகுது. மற்ற சபையில தாலியை போட்டுக்கிடலாம், ஆனா இங்க தாலியை போட முடியாது, ஆனா நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அது விசாலமான வழி, இது வந்து நெருக்கமான பாதை, இதுதான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு சொல்லும். அவங்க மெசேஜில் இருந்தாலும் அவங்க ராப்சர்ல பங்கு பெற முடியாது. ஏன்னா உலகம் அவங்கள கீழே இழுத்துரும், அவங்க போட்டுருக்க தாலி அவங்கள கீழே இழுத்துரும். அது அவங்கள விட்டு போனா தானே மேலே போக முடியும். அது பூமிக்குரியதா இருக்குது, அவங்கள கீழே இழுத்தும். அநேகர் வர வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த வார்த்தைக்குள்ள வர முடியாது. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம we are the overcomers. நம்ம தான் ஜெயம் கொடு. உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து வார்த்தைக்காக நிற்கிறோம். we are the overcomers. நம்ம ஜெயம் கொடுவர்களாய் இருக்கிறோம். ட்ரையல் டைம் இப்பொழுது வரப்போகிறது. ட்ரையிங் டைம். ஆண்டவர் உலகத்தின் மக்களை சோதிக்க போகிறார். இப்பொழுதே சோதனை காலத்துல தான் இருக்கிறோம். உலகமெங்கிலும் வைரஸ், அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கொரோனாவில் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல ஆண்டவர் உங்களை நான் தப்பிவிப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ரத்தத்தின் கீழே இருக்கிறேன். மெசேஜில் வரும் பொழுது நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நான் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்தன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி. இயேசின் ரத்தம், இயேசின் ரத்தம் ஜெயம், இயேசின் ரத்தம் ஜெயின்னு பெந்தகோசக்காரங்க சொல்றாங்க. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே வரணும்னா வெளிச்சத்துல வரணும். வெளிச்சத்துல வந்தாதான் ரத்தத்தின் கீழே வர முடியும். அந்த சீக்ரெட் தெரியாது. சும்மா அவங்க வந்து மந்திரம் சொன்ன மாதிரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் 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 பாங்க. நீ ரத்தத்தின் கீழே வரணும்னா வெளிச்சத்துல வந்தா ரத்தத்தின் கீழே வர முடியும். நீ வெளிச்சத்துல வராதபடி, வெளிச்சத்துக்கு வெளியே இருந்தா ரத்தத்துல வர முடியும். டினாமினேஷன் இருளில இருந்தா ரத்தத்துல வரல, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆனா நீங்கன்னு நானும் ரத்தத்தின் அடியில வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கிறோம்? வெளிச்சத்துல நம்ம நடக்கிறது அப்படின்னால. வெளிச்சம் என்னது? The message of the harbor. இது வந்து பெரிய வெளிச்சம். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜீசஸ் அங்க மாம்சத்துல வரும் பொழுது கலிலேயாவில் இருக்க மக்களுக்கு பெரிய வெளிச்சம் ஊத்தித்தது. அதே போல உலகத்துக்கு இன்னைக்கு கிரேட்டஸ்ட் லைட் வந்து The message of the harbor. பின்பு வேற ருதுதான் மிகுந்த மகிமையோடு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிற்று. வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறோம். அதான் இந்த மைட்டி ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார். இது பெரிய வெளிச்சம். The greatest light. Hallelujah. It's a shining light. உலகத்துக்கு இது மாத்திரம்தான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் வரும்பொழுது, ரத்தத்தின் கீழ் வருகிறோம், அப்பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அமேன். இட் இஸ் நாட் இது. அங்க வந்து என்னச்சென்றால் அங்க என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 12 வாசிக்கலாம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். தேவனுடைய நாமம் பல்லவத்திலிருந்து இறங்கி வருக புதிய இஸ்லேமுடைய அந்த நாம், என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் நாமத்தையும். அதனால மூணு நாமம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று தேவனுடைய நாமம், இன்னொன்று தேவனால் இறங்கி வருகிற அந்த இஸ்லேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும். மூணு நாமம் இருக்கு. என்ன பாஸ்டர் மூணு நாமமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது எழுத்து அவிதமாக இருக்குது. எழுத்துக்குள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எழுத்தின்படி பார்த்தா அது உனக்கு மூணா தெரியும், ஆனால் ஆவியில் பார்த்தா அது ஒன்னா தெரியும். இட் இஸ் நாட் 3 different நேம்ஸ். இது வந்து மூணு வித்தியாசமான நாமங்கள் அல்ல. இட் இஸ் அ 3-fold ரெவலேஷன் ஆஃப் ஒன் நேம். இட் இஸ் அ 3-fold Revelation of one name. ஒரு நாமத்தினுடைய மூன்று வெளிப்பாடுகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் வந்து மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன் என்று அங்கே அழைக்கப்படுகிறார். 3 different dispensationல 3 names அழைக்கப்படுகிறார். அதனால 3 different நேம் கிடையாது. 3 revelation of one name. It is a 3-fold revelation of one name. 3-fold secret that God had in the back part of his mind. தேவன் தம்முடைய சிந்தையிலே மறைந்திருந்த மூன்று விதமான வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அது வந்து மூன்று நாமங்கள் கிடையாது. 3-fold revelation of one name. இயேசு கிறிஸ்துவை குறித்த மூன்று வெளிப்பாடுகளாக இருக்கிறது. ஆமென். அவர் சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய சிந்தையில் என்ன இருக்கிறது என்றால், அவர் முதலாவது ஆடனை ரெடீம் பண்ண வேண்டும், ரெண்டாவது ஈவை ரெடீம் பண்ண வேண்டும், மூணாவது ஏடனை ரெடீம் பண்ண வேண்டும். இதுதான் பிளான் ஆஃப் ரெடெம்ஷன். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆடன் ரெடீம், அவர் செகண்ட் ஆடனாக வரும்பொழுது ஆதாம் மீட்கப்பட்டு விட்டான். இப்பொழுது ஏவாள் இந்த முத்திரைகளை திறந்து ஆண்டவர் ஒரு கற்புள்ள கன்னியை கொண்டு வரும் பொழுது ஏவாள் ரெடீம்டு ஆகிவிட்டாள். இப்பொழுது நம்ம இந்த ப்ராசஸில் இருக்கிறோம், கடைசி நேரத்தில் இருக்கிறோம். பின்பு ஏதேனை ரெடீம் பண்ணும், 1000 வருஷம் அரசாட்சி வரும் பொழுது ஏதேன் ரெடீம் ஆகிறது. 3-fold பர்பஸ் இன் த பேக் பார்ட் ஆஃப் காட்ஸ் மைண்ட். தேவனுடைய மனசுல மறைந்திருந்த ரகசியம் அதுதான். 3-fold ரெவலேஷன். அதுதான் வந்து இந்த மூன்று விதமாக இதை எழுதப்பட்டிருக்கிறது. அது மூன்று நாமங்கள் அல்ல. சோ 3-fold ரெவலேஷன் ஆஃப் ஒன் காட். It is in the back part of God's mind. The great secret in the back part of God's mind is put in the heart of the bride. And the vidamana and the velippadugal great secret and the secret vandu innikku ungala irayathila podapattirukku. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த சீக்கிரட்டை உடையவர்களா இருக்கிறோம். உலகம் அதை அறிய, சோபனங்கள் அதை அறிய முடியாது. ஒன்லி ஃபார் த பிரைட். Rapture is a revelation only for the bride. Rapture வந்து ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. அது மனவாட்டிக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is not for denomination. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். He that an ear, let him hear what the Spirit saith unto the church. இப்பொழுது ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேசுகிறதை யாரு கேட்பா? அந்த predestinated souls. Hallelujah. முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், elected souls வந்து உடனே கேட்ச் பண்ணிக்கணும். ஒரு பிரசங்கமே அவங்களுக்கு போதும். அவங்களுக்கு நிறைய பிரசங்கத்தை பண்ணான்னா, ஒரு பிரசங்கத்தை, நம்முடைய பிரசங்கத்தை கேட்டாலே அவங்க நியாய தீர்ப்பு நாளில் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உனக்கு அறிவிக்கப்பட்டது, நீ என்னன்னு அதை விசாரிக்கலையே, நீ அதை ஒரு புதையலை போல தேடலையே, அதை ஒரு முத்து போல நீ நினைக்கலையே, நீ அதை சீப்பா நினைச்சிட்டு போயிட்டா, உன்னோடு கூட நான் பேசினேன், நீ கீழ்ப்படியலை, அதனால உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுவா. நீ அதில் பிரவேசிக்க முடியாது, நீ அதுக்கு புறம்பே இருப்பாய். ஒரு பிரசங்கத்தை கேட்டாலே சாக்கு புக்கு சொல்ல முடியாது. இட் இஸ் a full revelation of Jesus Christ. Hallelujah. கர்த்தர் என்ன சொல்லுறா? Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எதற்காக வருகிறேன்? பூமியில் ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. கிரேட் டெம்டேஷன் வரப்போகுது, கிரேட் ட்ரிபிலேஷன் வரப்போகிறது. அதுக்கு உன்னை நான் வந்து அதுல இருந்து தப்பி வைக்கும்படியாக, உன்னை வந்து நான் பாதுகாப்பான இடத்துல கொண்டு சொல்லும்படியாக நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அது ப்ரோபசி. இன்னைக்கு வந்து அது இட்ஸ் வந்து அது ஹிஸ்டரியா மாறிவிட்டது, ரியாலிட்டியா மாறிவிட்டது. கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? உலகத்திலே சோதனை காலம் வரப்போகுது, கிரேட் ட்ரிபிலேஷன் வரப்போகுது, மகா உபத்திர காலம் வரப்போகிறது. உலகத்தில் இதுவரைக்கும் சம்பவியாதான உபத்திர காலம் வரப்போகும் பொழுது அதிலிருந்து உன்னை தப்பி வைக்கும்படியாக, உன்னை நான் பாதுகாப்பான இடத்துல கொண்டு சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். இதான் பர்பஸ். சீல்ஸ் 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 இதே தான். சிலருக்கு அந்த சிலருக்கு அப்படி பைத்தியம் மாதிரி சீல்ஸ் சீல்ஸும்பாங்க. எதுக்காக முத்திரை திறக்கப்பட்டுச்சு சொல்லு பார்க்கலாம். தெரியாது. நீ அதுக்கு ஆயத்தமா இருக்க, அந்த பாஸ்டர் கேட்ட அந்த பீச்சர் வந்து ஒரே சீல்ஸ் சீல்ஸ் அநேகரை கெடுப்பாரு, அநேகரை வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்றது. எதுக்காக? காரியம் தெரியாதவங்க, தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் அறியாத போதகர்கள். எதுக்காக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது ஒரு ப்ரோபசி. இன்னைக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எதுக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார்? உங்களை பார்த்து இந்த சோதனை காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை மேல கொண்டு போய் வந்திருக்கிறார். சும்மா சீல்ஸ் சீல்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன்ட்ட சொல்லி இருக்கிறார், நான் 40 பக்கம் டெய்லி நான் சீல்ஸை படிக்கிறேன், ஆனா இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 அதிகாரம் பயில் படி, 1 மணி நேரம் ஜோம் பண்ணி ராப்சருக்கு ஆயத்தப்படுவார். இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, நான் 40 பக்கம் சீல்ஸ் படிக்கிறேன். அவங்களுக்கு பைபிளை தூர வச்சுட்டு சீல்ஸ் புக்கு தான் அவங்களுக்கு பைபிள் ஆயிட்டு. சாத்தான் வஞ்சிக்கிறான், கைவிடப்படுவார்கள். இவ்விதமான காரியங்களை செய்யறவங்க கைவிடப்படுவாங்க. ஏன்னா வார்த்தையின் ஒழுங்குல வரல. அவங்க சொல்லுகிறது என்னதுன்னு சாதிக்கிறது என்னதுன்னு அறியாமங்க. ரொம்ப பக்தியா காமிப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க அப்படியே பக்தி பரவசத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க. 40 சீல்ஸ் படிச்சால ராப்சர்ல பேர முடியுமா? அதுமான போதைகளுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்க கூடாது. வேற சபையில இருக்கிறவங்க பலவிதமான கருத்துக்களை உடையவளா இருப்பார்கள். இங்க உங்களுக்கு சரியான மார்க்கம் போதிக்கப்படுகிறது. மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், வெள்ளாடுகள் சத்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. கசாப் கடைக்காரன் வந்து தலையை காமிக்கும் பொழுது நம்ம உடனே பெயரக்கூடாது, கசாப் கடையில கொண்டு போயிருவான். மேய்ப்பன் வந்து புல்லுள்ள இடத்திலே நடத்துவான். அருமையாலே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார்? 10 வசனத்துல ஆன்சர் இருக்கு. 11 வசனத்துல Behold I come quickly. 10 வசனத்துல ஆன்சர் இருக்கிறது. பூச்சக்கரத்தின் மீளங்கும் வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீ மெசேஜ்ல உறுதியாயிரு. நீ வெளிப்பாட்டுல உறுதியாயிரு, உனக்கு அலசடிப்படக்கூடாது, உன் மனசு பேதலிக்க கூடாது, நீ ஸ்டடியாயிரு. ஏனென்றால் அப்படி இருக்கும் பொழுது உலகத்துல சோதனை காலம் இப்பமே அது ஆரம்பிச்சு விட்டது, இப்பொழுதே அது ஸ்டார்ட் ஆகிவிட்டது, 2 வருஷமா அது ஸ்டார்ட் ஆயிட்டு இனி அது உச்சக்கட்டத்துக்கு போகும். அப்படி போகும் பொழுது நான் உன்னை தப்பிவிப்பேன், ஹல்லேலூயா, உனக்கு உன்னை எஸ்கேப் பண்ணும்படியா செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The hour of temptation, the whole world, உலகம் முழுசும் அது வருகிறது. I will keep you there, உன்னை நான் காப்பேன், பாதுகாப்பேன் என்று கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நமக்கு உபத்திரம் உண்டா, நமக்கு நியாய தீர்ப்பு உண்டா? இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டார். He already suffered for her on Calvary. மனவாட்டிக்காக கல்வாரியிலே அவர் கிரயத்தை செலுத்தி விட்டார். அவர் நமக்காக நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். அதனால we have no judgment. Amen. நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவர் மேல் வந்து விட்டது. இப்போ நமக்கு சில சின்ன உபத்திரங்கள் வருகிறது, சில விதமான போராட்டங்கள் வருகிறது. எதற்காக வருகிறது? நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுவதற்காக. உபத்திரம் வந்தா, சோதனை வந்தா தான் உங்களுடைய விசுவாசம் வரும். உங்களுக்கு சின்ன உபத்திரம் வந்தா இனிமேட்டு நான் ஆண்டவரை ஒழுங்கா தேடணும் அப்படின்னு ஒப்பு கொடுப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருந்தா மனம் போல பேச ஆரம்பிப்பீங்க. உங்க வாயிலெல்லாம் மனம் போல பேச்சுகளும் வரும். ஏன்னா இந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர் நினைச்சேன், இப்படி இவங்க பேசுறாங்களே, என்னது, எல்லாம் சுமூகமா இருக்கு. சோதனை வந்தாதான் தெரியும். ஹலோ, சோதனை வரும்பொழுது இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவோம். அந்த உபத்திரம் என்ன செய்யுது? நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுது. அப்படி உபத்திரம் வரலன்னா உங்க கேரக்டர் மோல்டு ஆகாது. உங்களுடைய சுபாவமானது நல்ல மாதிரி மாறணும். கிறிஸ்ட் லைக் கேரக்டர் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், கிறிஸ்துவை போன்ற சுபாவம் வர வேண்டும் என்றால், உபத்திரத்தினாலதான் நம்மளை ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார். இந்த சிறிய உபத்திரம் நம்மளை ஒண்ணும் செய்யாது, ஆனா கிரேட் ட்ரிபிலேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரோடு கூட பாடுபட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:12, 2 தீமோத்தேயு 2:12,
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். வார்த்தை நிமித்தமாக சில உபத்திரங்கள் நமக்கு வருகிறது. லைஃப்ல சில டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வரும் பொழுது நம்ம வந்து அவரோடு கூட பாடுபடும் பொழுது அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுபடாம ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவோடு நம்ம 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆமென். நெக்ஸ்ட் ஏஜ், இந்த பிலடெல்பியன் ஏஜுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஏஜ் லவோதிக்கியன் சபை. 7th ஏஜ் வந்து லவோதிக்கியா. இப்பொழுது நம்ம இந்த 7th ஏஜ்ல இருக்கிறோம். இந்த 7th ஏஜ் வந்து லவோடிஷியன் ஏஜ். இந்த லவோடிஷியன் ஏஜுக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறார் என்றால், இங்கே வந்து உன்னை பாதுகாப்பேன், வரப்போகிற உபத்திர காலத்துக்கு உன்னை பாதுகாப்பேன். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூச்சக்கரத்தில் இருந்து வரப்போற உபத்திர காலத்துக்கு உன்னை நான் காப்பேன். ஏனென்றால் நீ மெசேஜில் உறுதியாக இருக்கிறாய். உனக்கு ரெவலேஷன் தருவேன். 3-fold revelation of 1 name. தேவனுடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு உனக்கு கொடுக்கப்படும். என்னை குறித்த வெளிப்பாடு உனக்கு ஃபுல்னஸ்ஸா வரும் என்று 12 வசனம் யூ ஆர் த ஓவர் கேமர் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்த ஏஜில் அவர் நமக்கு த்ரோனை வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை ப்ராமிஸ் பண்ணுகிறார். 21 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் ஜெயங்கொண்டேன், பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
இதோ நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறேன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவேன் சொல்வார். இப்பொழுது ஆண்டவர் பிதாவின் சிங்காசனத்திலிருந்து அவர் வந்து அவருடைய த்ரோனுக்கு போக வேண்டிய நேரம். பிட்வீன் ஃபாதர்ஸ் கிங் த்ரோன் அண்ட் ஹிஸ் ஓன் த்ரோன், 1000 வருஷ அரசாட்சியில் அவர் தன்னுடைய சிங்காசனத்துக்கு வருவார். இப்பொழுது அவர் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். அதுலேருந்து இப்போ இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவரேஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுல அப்படியே பதியணும். எல்லாமே ஆவிக்குரிய வார்த்தைகள், ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ், எல்லாமே பைபிளிக்கல் டேர்ம்ஸ், வேதபூர்வமான வார்த்தைகள். அவர் ஃபாதர்ஸ் த்ரோன்ல இருந்து எலிசபெத் காலங்களில் அவர் ஃபாதர்ஸ் த்ரோன்ல இருந்தார். இப்பொழுது ஃபாதர்ஸ் த்ரோனை விட்டு இறங்கி வந்து இங்கே இறங்கி வந்திருக்கிறார். ரிவீலிங் த சீக்ரெட், ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அவர் தன்னுடைய சிங்காசனத்துக்கு போக வேண்டும் என்றால் 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதனால நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் எப்படி நான் வீட்டிருக்கேன், ஜெயம் கொண்டு நான் பிதாவின் சிங்காசனத்தில் போய் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அது வந்து ஃபாதர்ஸ் த்ரோன், இட்ஸ் அ பைபிளிக்கல் டேம். அது அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்யணும். இப்பொழுது இன் பிட்வீன் டைம், நீங்கள் இடப்பட்ட காலத்தில் இருக்கிறீங்க. இப்பொழுது ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ், மிஸ்ட்ரிஸ் ஆர் ரிவீல்ட், இப்பொழுது வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாட்டிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், அதை நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் வந்து நீங்களும் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். 1000 வருஷ சாட்சியில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருந்து நம்ம உலகத்தை ஆளுக செய்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? This is happening in the coming. இதெல்லாமே அவருடைய வருகையில் நடக்கிறதா இருக்கிறது. இதோ மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்கும்படி நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் மத்தேயு 25:6 நம்ம வாசிக்கிறோம். Behold, the bridegroom cometh. Go ye and meet him. நீங்கள் போய் அவரை சந்திங்கள் சொல்லும் பொழுது 5 பேர் புத்தி உள்ளவர் கன்னிகளுக்கு விளக்கு எரிஞ்சது, புத்தி இல்லாத கன்னிகளுக்கு விளக்கு எரியல. இது வந்து டினாமினேஷனை குறிக்கிறது இல்லை. இந்த மெசேஜ் அத்தகாரில் புத்தி இல்லாத கன்னிகள் இருக்காங்க, பார்ட் பேட்ல இருப்பாங்க, ஃபுல்னஸ் ஆஃப் பேட்ல வரமாட்டாங்க. சொன்னதை சொல்லுமா கிளிப்பில் அந்த மாதிரி அந்த புஸ்தத்தை வாசித்துக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா? ஒரு காலம் அந்த பாஸரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. என்கிட்ட 1 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10 பாஸர் வராங்க. இந்த 10 பாஸர்களையும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். ஒரு பிரயோஜனங்கள்ல இருந்த நிலையில தான் இருக்கிறாங்க. 10 வருஷமாக வராங்க, 10 வருஷமாக அங்கே முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில். அவங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளரலை, அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதே போல் இன்னைக்கு நிறைய பாஸர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. புத்தி இல்லாத கனிகள், பாஸரே புத்தி இல்லாத கனியா இருந்தா விசுவாசிகளும் புத்தி இல்லாத கனிகளை தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல கொண்டு வர முடியாது. அவங்க வந்து ஒரு அடிப்படை உபதேசத்திலே கூட ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அவங்கள திருத்த முடியாது, இந்த பாஸர்களை திருத்த முடியாது. அதுல இருக்க ஒரு விசுவாசியை திருத்தலாம், ஆனா அந்த பாஸரை திருத்த முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு புத்தி இல்லாத கனிய, ஃபூலிஷ் வெர்ஜன், ஊழியத்துக்கு அழைக்கப்படாதவர். அவங்கள என்ன செய்ய முடியும்? அந்த காங்கிரிகேஷன் எப்படி இருக்கும் அதுவும் அப்படிதான் இருக்கும். எதை சாப்பிட்றாங்களோ அது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நல்ல ஆகாரத்தை சாப்பிடவில்லை, அவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவங்க புசிக்கவில்லை, பலமான ஆகாரத்தை புசிக்கவில்லை. என்ன செய்யறது? அது அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் அப்படிதான் நியமிச்சிருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனி விளக்க ஆயத்தப்படணும். புத்தி இல்லாத கனிகள் விளக்க அணைஞ்சு போச்சு. நீ வந்து நேரம் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியாகிய ஆயில பெற்றிருக்கலாம். நீ நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் நீ தட்டி கழிச்சிட்டு போயிட்ட, நீ சோம்பலா இருந்து விட்ட. இப்ப என்ன செய்ய முடியும்? நீ கைவிடப்பட வேண்டியது. அவங்கள காணல, இவங்கள காணல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம மெசேஜ் எல்லாம் இருந்தோம், நம்ம கைவிடப்பட்டு கிடக்கிறோம். இந்த சென்னையில நிறைய பேர் கைவிடப்பட்டு கிடப்பாங்க. அவங்க இப்பமே அவங்க வாழ்க்கை வந்து ஃபூலிஷ் வெர்ஜனா இருக்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் பெறாதவங்க. அநேக பாஸ்டர்கள் கைவிடப்படுவாங்க, மெசேஜில் இருக்க பாஸ்டர்கள் கைவிடப்படுவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு இப்பொழுது ஆயில் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கிறது. அதை வந்து பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு வந்து சோம்பலா இருக்கிறார்கள். அவங்களோட லைஃப் வந்து லைன் அப் பண்ண முடியல. அதனால அவங்க வந்து அன்னைக்கு அந்த அந்த விளைவை சந்திக்கிறார்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம இப்பொழுது மேரேஜ் டைம்ல இருக்கிறோம். வார்த்தையோடு கூட இணைக்கப்படுவதுதான் மேரேஜ், ஸ்பிரிச்சுவல் மேரேஜ். நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போக வேண்டும். ஆமென். அவளோ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதோ மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க எதிர்கொண்டு போங்கள். இப்பொழுது அந்த சத்தம் கேட்கிறது. The message of the word. இந்த fullness of word. Fullness of word வந்திருக்கிறது. நீ அதுக்குள்ள வா. நீ அவரை சந்திக்க புறப்படு. நீ மேரேஜ் யூனியனுக்கு வா என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு அதனுடைய தாற்பரியம் என்னதென்று புரியாததுனால அவங்களுக்கு அது மேல அதீதில்ல, தனக்குள்ளதுலயே அவங்க திருப்தியா இருக்கிறாங்க. பாஸ்டர், உங்க பிரசங்கத்தை கேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க தீர்க்கதரிசி வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறீங்க. ஏன் நீ இங்க உள்ள வந்தானே? ஏன் நீ ஒதுங்கி நிக்கிற? ஏன் உள்ள வர முடியல? நீ ஒரு ஃபூலிஷ் வெர்ஜன். அதான், நீ வைஸ் வெர்ஜனா இருந்தா உடனே உள்ள வந்துருப்பா. நீ எல்லா புகழுறா. நான் புகழ்ச்சியை விரும்புறது கிடையாது. ஒரு காலம் நான் புகழ்ச்சியை விரும்புறது கிடையாது. என்னுடைய ஜாப்பை நான் செய்யறேன். ஆனா ஜனங்கள் சொல்றத உங்களுக்கு சொல்றேன். அதான் அர்த்தம். ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதை உங்களுக்கு சொல்றேன். அவங்க அவிதமாக சொல்லுவார்கள். உடனே அவங்க புகழ்ச்சியில நம்ம மயங்கிற முடியாது. உடனே நான் என்ன நினைப்பேன், அந்த சோல் வந்து ப்ரீடெஸ்டினேட்டடா வைஸ் வெர்ஜனான்னு பார்ப்பேன். அது வைஸ் வெர்ஜனா இருந்தா உடனே உள்ள வந்துருமே. வராது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள வராது. அது பார்ட் வேர்ட்லேயே இருக்கும். அது குறைவான சத்தியத்தில் தான் இருக்கும். இதோ மணவாளன் வருகிறார், இப்பொழுது அந்த நேரம் இது. நீங்கள் அவரை சந்திக்க போங்கள். அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா வந்திருக்கிறார். காட் இன் வேர்ட் ஃபார்ம். இப்பொழுது நீங்க சந்திக்க போங்க. அந்த சந்திப்பது தான் மேரேஜ் யூனியன். இப்பொழுது நீங்க மேரேஜ் யூனியன்ல வாங்க. ஹெட் அண்ட் பாடி யுனைடெட் டுகெதர். தலையும் சரீரமும் இணைக்கப்பட வேண்டும். ஹெட்சோனோடு நம்ம இணைக்கப்பட வேண்டும். திஸ் இஸ் த டைம். இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லும் பொழுது இந்த டைமை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 21:6 வாசிக்கலாம்.
அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும்
ஒமேகாவும். 22:6
பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார்.
சரி, இப்பொழுது 22 போகிறேன். அதுதான் வந்து அது 7 சீல் ஆயிருக்கிறது. அது கமிங் டைம் ஆயிருக்கிறது. அதனால வெளிப்படுத்தல 22 திருப்பி கொடுங்க. அதில் தொடர்ந்து கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அதுதான் இட் இஸ் அ கமிங் டைம். அதுதான் மூணு இடத்துல பிஹோல்ட் ஐ கம் குயிக்லி, பிஹோல்ட் ஐ கம் குயிக்லின்னு சொல்றார். அது அன்றைக்கு ப்ராபசியா சொல்லப்பட்டது. இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் 6 இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். எத்தனை இடத்துல அப்படி சொல்றார். த மெசேஜ் ஆஃப் த ஹவர் உண்மையும் சத்தியமானது. ஜனங்கள் இது தப்பான உபதேசம், ஃபால்ஸ் டாக்டிங்ல இருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு அதை பற்றி பாதிக்கல. ஒரு நாள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் யார் ஃபால்ஸ் டாக்டிங்ல இருக்கான்னு. வெளிப்படுத்துவார் உன்னுடைய ஜீவியமே இப்ப வெளிப்படுத்துது. நீ உலகப்புறமான ஊழியம் செய்கிறார். நீ உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் இன்னைக்கு வார்த்தைக்காக நிற்கிறேன். உனக்கு நான் ஃபால்ஸ் டாக்டின் பிரசங்கம் பண்ணுற மாதிரி தெரியும். இப்பவுமே உன் ஜீவியும் என் ஜீவியும் கம்பேர் பண்ண முடியாது. உன்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. உன்னுடைய ஊழியம் உலகப்புறமான ஊழியம், உன்னுடைய ஜீவியம் உலகப்புறமான ஜீவியம். இப்பவுமே அதை நிரூபிச்சு காமிக்கிறது. நான் எப்படி ஃபால்ஸ் டாக்டின்ல இருக்க முடியும்? உன்னைய விட நான் பெட்டரா இருக்கிறேன். நீ வந்து என்ன ஃபால்ஸ் டாக்டின் சொல்ற? உன் ஜீவியம் எப்படி இருக்குது? கடைசியில் ஒரு நாளில் கைவிடப்படும் பொழுது, நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது, அவங்கள நம்ம தான் நியாயம் தீர்ப்போம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அப்பொழுது தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு ஃபால்ஸ் டாக்டின். ஃபால்ஸ் டாக்டின்னு சொல்கிறவங்களுக்கு யார் ஃபால்ஸ் டாக்டின், யார் உலகத்தை பின்பற்றிட்டு போறா? அது இப்பமே நிரூபிக்கப்படுது. இனிமேல் அது வந்து நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். அப்பொழுது அவங்க ஊமையாட்டு நிற்பாங்க. பேச ஒரு வார்த்தை பேசாம ஊமையா நிற்பாங்க. நம்ம லைஃப் இன்னைக்கு டெஸ்டிஃபை பண்ணுகிறது. நம்ம மெசேஜில் இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்பதை நம்முடைய மெசேஜ், நம்முடைய மினிஸ்ட்ரி அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது.
ஆமென்.
அவங்களுடைய ஊழியமும் அவங்களுடைய ஜீவியமும் வேல்யூ இருக்கிறீங்கத அவங்களே நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருப்பதனால நாங்க வந்து நம்மள ஃபால்ஸ் டாக்டின் சொல்லலாம். ஆண்டவர் என்னைக்குமே மைனாரிட்டியை தான் வச்சிருக்கிறார், மெஜாரிட்டி இல்லை. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 12. ஆண்டவருடைய மந்தை வந்து பெரிய மந்தை அல்ல, அது சிறு மந்தையா இருக்கிறது. நீங்க அந்த மந்தையின் ஆடுகளா இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்ற, இந்த சுவாசனங்கள் உண்மையும் சத்தியமானவை. These sayings are faithful and true. The message of the hour வந்து ட்ரூ சேயிங்கா இருக்கிறது. சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பாத்தீங்களா, கர்த்தராகிய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். அதுதான் பிரதர் பென்காம் அந்த தூதராக இருக்கிறார், ஏழாம் தூதன். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவளை காண்பிக்கும் பொருட்டாக தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். God sent his angel. Hallelujah. 22 chapters இருக்குது வெளிப்படுத்தல, 22 அதிகாரம் இருக்கிறது. இந்த 22 அதிகாரமும் எப்போ இது வெளிப்படுத்துதுன்னா ஏழாம் சபையின் காலத்துல தான் வெளிப்படுத்தப்படுது. அது வரைக்கும் அது க்ளோஸ்ட் புக்காக இருக்கு. 22 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை மனுஷன் விளக்கம் கொடுக்க முடியாது. அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, அதை பற்றி போஸ்டாக எழுதினாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்து. அதில் அந்த முத்திரை போட்டவர் அவர் தான் வெளிப்படுத்தணும், அவர் தான் வெளிப்படுத்தணுமே ஒழிய இவங்க சொந்த ஞானத்தில் எழுதும் பொழுது அது பிரயோஜனப்படாது. வெளிப்படுத்தின சுபரிசத்தை குறித்து எங்களுக்கும் தெரியும்பாங்க, நாங்களும் புஸ்தம் எழுதியிருக்கிறோம். நீங்கள் எத்தனை புஸ்தம் எழுதினாலும் அது உங்களுடைய சொந்த, உங்களுடைய சொந்த கருத்து. இட் இஸ் யுவர் ஓன் கான்செப்ட். கத்தர் இறங்கி வரணும்னா அவர் இறங்கி வந்து ஏழாம் தூதனை சந்தித்து அவருக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது இது கத்தர் வெளிப்படுத்தின காரியம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறந்து தேவரசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்போ ஏழாம் தூதன் வரும் பொழுது தான் அது நடக்கு, அதுக்கு முன்னால அது நடக்க. லுத்தர் காலத்திலேயோ வெஸ்லி காலத்திலேயோ எந்த காலத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு க்ளோஸ்டு புக். ஈசிஐ போதகர், தலைமை போதகர் எஸ்ரா சர்க்குணம், அவர் சில வருடங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேப்பர்லேயே சொல்லியிருக்கிறார். பேப்பர்லேயே அது வந்துச்சு. அதெல்லாம் யாரும் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் புரியாத புதுர், அதெல்லாம் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய போதகர், 100 சபைகளுக்கு மேலே ஆரம்பித்தவர், இப்போ ஒரு ஓல்டு மேனாக இருக்கிறார், அவருக்கு என்ன தெரிய போகுது? அவ்வளோ வருஷம் ஊழியம் செய்யும், வெளிப்படுத்தின விசேஷம் தெரியாது அவருக்கு. அந்த ஏழாம் தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. சத்தத்தமுடைய தூதனை அனுப்பினார், ஏர்த்லி மெசஞ்சர். அந்த ஒரு நபருக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவர் அதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். வேற எவ்வளோ பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும், பெரிய போதகராக இருந்தாலும், நூற்றுக்கணக்கான சபைகளை அவங்க வச்சிருந்தாலும், அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வராது. அதனால கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். 7th age, everything is in the 7th age. எல்லா வெளிப்பாடுகளும் இந்த ஏழாம் சபையின் காலத்தில் தான் வர வேண்டும். 4th அதிகாரத்திலிருந்து 22nd அதிகாரம் வரைக்கும் எல்லாமே லாக்டப் ஆயிருக்கு. எல்லாமே அது லாக்டப், அது உள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏழாம் தூதனுக்கு தான் அது வெளிப்படுது. அந்த சிம்பலுக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை வெளி, நீங்கள் நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். நம்ம உலகத்திலே விசேஷித்த ஜனங்கள். ஹல்லேலூயா. உலகத்திலே விசேஷித்த ஜனங்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் தான். பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கிறோம், அவன் வந்து பிரசிடண்டா இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டின் அதிபதியா இருக்கலாம், அவங்கள விட நீங்க விசேஷித்த ஜனங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வந்திருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் மாறின இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். அதனால 3rd அதிகாரம் 20வது வசனத்தில் வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கலாம்.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். ஏன் அவர் வாசல் படின்னு தட்டுகிறார்? டினாமினேஷன் அவரை புறக்கணித்து விட்டது. இப்பொழுது அவர் இண்டிவிஜுவல் பீப்புளுடைய ஹார்ட்டை தட்டுகிறார். எந்த ஸ்தாபனத்தையும் நீங்க திருத்த முடியாது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை திருத்த முடியாது, சிஎஸ்ஐயை திருத்த முடியாது, பெந்தகோசையை திருத்த முடியாது, டிபிஎம் சபையை திருத்த முடியாது. ஒரு சபையும் திருத்த முடியாது, ஒரு ஸ்தாபனத்தையும் திருத்த முடியாது. அது உபத்திர காலத்துல போய் தான் முடிவடையுது. ஆனா ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனை, அந்த சபையில இருக்க ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் இதய கதையை தட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் தட்டுகிறது, நீ கதவை தர, நீ இதை ஏற்றுக்கொள், நான் உனக்குள்ள வந்து உன்னோடு போஜனம், உனக்கு இன்னும் நிறைய ரெவலேஷன் தருவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இண்டிவிஜுவல் சோல் இன்னைக்கு தட்டுகிறார், அவங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். அதன் மீன்பு 21 ஜெயம் குளிர ஜவனம் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். அது 1000 அரசாட்சியை குறிக்கிறது. அதனால பிட்வீன் ரிஜெக்ஷன், பிட்வீன் த பிரீஸ்ட்ஹுட் அண்ட் த கிங்ஷிப், அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறார் ஏழு சபைக்காரங்களை, அதிலிருந்து அவர் ராஜாவாக வர வேண்டும், கிங்ஷிப்பா வரணும், அதுக்கு மத்தியில் இருக்கிற காலம் தான் 7 சபையின் காலம் ஆயிருக்கு. இப்பொழுது நீங்க அந்த காலத்தில் வந்திருக்கிறீங்க. இப்பொழுது சோபனங்கள் அவரை புறக்கணித்திருக்கிறது, அவர் இன்னும் ராஜாவாக வரல. இப்பொழுது என்ன சொல்றால், ரிவீலிங் த சீக்ரெட், அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தார், ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. எல்லாமே இந்த காலத்துல தான் வெளிப்பாடு வருது. இட்ஸ் ஏஜ் ஆஃப் ரெவலேஷன். இதுக்கு முன்னால வாழ்ந்த காலத்துல கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுகிறார். நீங்க அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. 7 தூதனுடைய செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். இப்பொழுது நம்ம அந்த காலத்தில் வாழ்வது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த புக்கில், எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். The nation that is going to blow up the Vatican off the map is here. வெளிப்படுத்தின விஷயம் என்ன இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுகிறது? வாடிகன் பட்டணம் உலக மேப்ல இருந்து அப்புறப்படுத்தப்படும். அது எந்த நாடு அப்புறப்படுத்து சொல்லப்பட்டிருக்கு? வாடிகன் பட்டணம், உலகத்திலே தலை சிறந்த பட்டணம் வாடிகன். உலகத்தின் செல்வம் எல்லாம் அங்கே இருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை சரி பண்றது வாடிகன் பட்டணம் தான் செய்ய முடியும். எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. 120 மக்கள் அந்த சோபனத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது அதை விட அதிகமாக இருப்பாங்க. அந்த வாடிகன் பட்டணம் 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். வெளிப்படுத்தல் 18:10, வெளிப்படுத்தல் 18:16, வெளிப்படுத்தல் 18:19, 3 வசனங்களில் within 1 hour அது அழிஞ்சு போகும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா. அந்த தரிசனத்தை என்ன சொல்ற? ரஷ்யா மேல உன் கண்ணை பை. அதனால ரஷ்யா மேல உன்னை கண்ணை வாட்ச். ரஷ்யா, ரஷ்யாவை நீ கவனித்துப்பா. ரஷ்யா ஒரு ஆட்டம் பாம்பை போடும் பொழுது வாடிகன் பட்டணம் 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். அது எங்க எழுதியிருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அமெரிக்கா வந்து அது வந்து இடிபாடுகளாக இருந்தது, புகைக்காடா இருந்தது. அமெரிக்கா அழிஞ்சு போகும். ரஷ்யா அமெரிக்கா மேல ஆட்டம் பாம்பை போட்டு அமெரிக்கா முற்றிலும் அழியும். அது அங்கதான் இருக்கிறது. அந்த 2 கொம்புகளை உடையதானே அந்த மிருகம், பலி சர்ப்பத்தை போல பேசினது அந்த மீறுகத்து வந்து அழிக்கப்படும். அது மாத்திரமல்ல, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். 1948 அத்தி மரம் துளிர் விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. முத்திரைகள் வந்து உடைக்கப்படும். 7 thunders, 7 இடிகள் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஒரு கூட்டமான ஜனங்கள் வார்த்தையில வந்து இம்மார்டாலிட்டி அடைவார்கள். இம்மார்டாலிட்டினா அழியாதது. ஃப்ரம் மார்டல் டு இம்மார்டல், நம்ம அழிந்து போற சரீரத்தில் இருக்கிறோம். அழிந்து போற சரீரம் அழியாத சரீரமாக மாற்றும். எல்லாமே அந்த புக்கில் தான் இருக்கிறது. கர்த்தர் ஒரு ஜனத்தை அவர் அழைக்கிறார். அவங்க மெசேஜில் வர்றாங்க, உலகம் வந்து பாதாள குழி திறக்கப்பட்டது. ஓப்பனிங் ஆஃப் த ஹெல், 9 பாதாள குழி திறக்கப்பட்டு ஃபுல்லா அசுத்தாவிகள் உலகத்தில் இருக்கிறது. அதான் இந்த கொரோனா வைரஸ். எங்க போனாலும் வைரஸ், பாதாள குழி திறக்கப்படு. ஹெல் இஸ் பீங் கிரியேட்டட் ஆன் த எர்த். பூமி வந்து இன்னைக்கு பாதாளமாக இருக்கிறது, நரகமாக பூமியே மாறி இருக்கிறது. அதெல்லாமே அங்கதான் இருக்குது. பிகாஸ் த பாட்டம்லெஸ் பிட் இஸ் ஓபன். Hell is coming up here. All the velipetta vishesathula eliruk. Yelan doodunude satham da adai velipaduthu. The earth is already bath pains. உலகமானது பிரசவ வேதனையில் இருக்கிறது. முதல் வேதனை உலகத்தின் முதலாம் யுத்தம், இப்பொழுது இரண்டாம் உலக யுத்தம் வந்து அதிக வேதனை, மூணாம் உலக யுத்தம் வரும் பொழுது குழந்தை பிறந்துடும். இஸ்ரியானவர்களுக்கு பிரசவ வேதனை வர வர அதிகமாகும். அந்த வலி வந்தாதான் குழந்தை பிறக்கும். வலி குறையா இருந்தா குழந்தை பிறக்காது. அதனால முதலாம் உலக யுத்தத்தோட இரண்டாம் உலக யுத்தம் அதிக வலி பிரசவ வேதனை, இன்னும் மூணாம் உலக யுத்தம் அதிக பரிசு பேரை கொடுத்து குழந்தை ஒரு புதிய உலகம் வந்துடும். அதான் சைல்டு பிறக்கிறது. வேர்ல்ட் இஸ் அண்டர் த பேத் பெயின். நம்ம தேர்ட் ஓ நெருங்கி மூன்றாம் உலக யுத்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குது? அந்த வெளிப்படுத்த செய்தது யார் அதை ரிவீல் பண்றா? ஏழாம் தூதன் அதை ரிவீல் பண்றா. ஒரு வசனத்திலிருந்து இன்னும் மூணாவதியான இருபதுல இருந்து மூணாவதியான இருபத்தி ஒன்னாம் வசனத்துக்குள்ள அந்த செவன்த் ஏஜில் இது எல்லாமே நடக்குதுன்னு எழுதியிருக்கு. அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், அவர் வந்து சிங்காசனத்துக்கு போக வேண்டும். அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை விட்டுவிட்டு சிங்காசனத்துக்கு போகும் மத்தியில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் ஆகுது. அது ஏழாம் தூதன் மூலமாக ரிலீவ் ஆகிறது. ஹல்லேலூயா. பெந்தேகாசல் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க? பிளேன் ஓட்டிக்கிட்டு போறவன் அப்படியே போயிடுவானாம், கார் ஓட்டிக்கிட்டு போறவன், பஸ் ஓட்டுறவெல்லாம் எல்லாரும் கிறிஸ்தவனா, அதனால கிறிஸ்தவங்க எல்லாமே போயிடுவாங்களாம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க? பெண்கள்லாம் கொண்டையில பூ வச்சுக்கிட்டு வருவாங்களாம். செத்து போன பெண்கள்லாம் கல்லறையில இருந்து நல்லா கொண்டையில பூ வச்சுக்கிட்டு வருவாங்களே, நான் அவங்கெல்லாம் பூ வைக்கிறவங்க. ஒருத்தரை நம்ம பார்க்கும்பொழுது பூ வச்சுக்கிட்டு மோதிரம் செயின்லாம் போட்டுக்கிட்டு கத்தர் என்ன அழைச்சாரு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுத்தாரும்பாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் வந்து ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அப்படியே போயிடுவாங்களாம் ஆண்டவர் வர சொல்ல. அதனால கல்லறையில இருந்து அவங்க அப்படியே அழகாக பூ வச்சுக்கிட்டு வருவாங்களாம். நம்ம பூ வச்சுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்தாலே நமக்கு அருவறுப்பா இருக்கு. மாலை போடுறவங்க பூ வைக்கிறவங்கள நம்ம வெறுக்கிறது. நம்ம யாருக்கும் மாலையை கொண்டு போறதில்லை. ஒருத்தர் செத்து போனாலும் நம்ம மாலையை வாங்கிட்டு போறதில்லை. ஏன்னா பூக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அது செடியில அழகா இருக்க வேண்டியதுதான். அதை வந்து கழுத்திலேயே தலையிலேயே போடுறது, இதை நம்ம அதை விரும்பலை. ஆனா இவங்க கிறிஸ்தவங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே வந்துருவாங்க. ஆண்டவர் வரப்போறார், நம்ம எல்லாம் மேல போயிரும்னு நினைக்கிறாங்க. அதனால ராப்சர் இஸ் a revelation only for the bride. Hallelujah. It's only to the bride. மனவாட்டிக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு இருக்கிறது. Hallelujah. இதோ நான் திருடனை போல வருகிறேன், நான் மானம் காணப்படாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். அதனால் எப்பொழுது அது ஆரம்பித்தது? கர்த்தருடைய வருகை எப்பொழுது ஆரம்பித்தது? Behold, I come quickly என்று 95 வருஷம் சொல்லப்படும் பொழுது அது ப்ராபசி. இப்பொழுது அது நிறைவேறி இருக்குது. எப்பொழுது அது ஆரம்பித்தது? அவர் ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், அது ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது, ஆனால் அது பினிஷ் ஆகவில்லை. ஒன்று சங்கர் 4:16-17.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே
கூட. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் கம்மிங். அதனால 1963 வருஷம் பிப்ரவரி மாதம் 28 அவர் மேகத்தில் வந்தார். முதல்ல ஆரவாரம் ஷவுட்டு, ரெண்டாவது வாய்ஸ், மூணாவது ட்ரம்ப். அன்றையிலிருந்தே இந்த சத்தமானது இந்த தீர்க்கதரிசி மூலமாக உலகமெங்கிலும் அது போனது. அதான் ஷவுட். ஆண்டவர் 1965 வருஷம் பிரதர் பிரணாமை எடுக்கும் பொழுது அந்த மெசேஜ் நம்ம கையில் இருக்கு. 1120 பிரசங்கம் நம்ம கையில் இருக்கு. இப்பொழுது நம்ம அதை புசிச்சு அந்த மெசேஜை புசிச்சு நம்மில் ஒரு பாகமாக மாறின உடனே நீ அதை புசி பெற தீர்க்கதரிசனம் சொல்லு. வெளிப்படுத்தல் பத்தாம் இயர்ல என்ன வாசிக்கிறோம், நீ முதல்ல அதை புசி புசிச்ச பிறகு தீக்கு. நம்ம இன்னைக்கு புசிச்சு பாஸ்டர் அதை புசிச்சு நீங்க தீக்கு சொல்றோம். நீங்க மெசேஜை படிக்காட்டாலும் உங்களுக்கு மெசேஜ் நீங்க பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே தெரியும். தீக்கு செய்தியை படிக்காட்டா கூட நீங்க அறிஞ்சிடலாம். ஒவ்வொரு மெசேஜ்ல அந்த வெளிப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க இருக்கிற உதாரணங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அதை புசிக்கிறேன், புசிச்சு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இப்பொழுது என்னது, நம்ம வாய்ஸ்ல வந்திருக்கிறோம். ஆமென். செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு. இப்ப செகண்ட் ஸ்டேஜ் முடிய போது அதுல ட்ரம்ப் வரும்பொழுது என்ன செய்து கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. இதோ அவர் மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட கலிலேக மனுஷரே நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? எப்படி அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அதே மாதிரி மேகத்தில் வந்திருக்கிறார். செகண்ட் கமிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அது ஒரு மனுஷன் மூலமாக உலகம் எங்கிலும் அந்த மெசேஜ் போனது. இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக அது உலகத்துக்கு எங்கு போகிறது? வாய்ஸ் ஆயிருக்கிறோம். ஃபைனல் வாய்ஸ் டு தி ஃபைனல் ஏஜ். ஆமென். பின்பு ட்ரம்ப் வரும் பொழுது இதே மெசேஜ் மூணாவது ஸ்டேஜ் அடையும் பொழுது கனிமை பொழுதிலே நம்ம மேல ஹல்லேலூயா இயேசுவை நம்ம ஆகாயத்திலே சந்திப்போம். அது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா வருது. ஸ்டேஜ் பை இந்த ரகசியம் வந்து சாப்பிடறது காரணம் தெரியாது. நம்ம எல்லாரும் பேரும் மூணாவது ஸ்டேஜ் சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியல, மூணாவது ஸ்டேஜ் சொல்றாங்க. கனிமை பொழுதிலே நம்ம மறுரூபம் அப்படி மூணாவது ஸ்டேஜ். அது ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் வர வேண்டும். பின்பு அது மனவாட்டி மூலமாக உலகம் எங்கிலும் போக வேண்டும். இப்பொழுது அது நடந்துகிட்டு இருக்குது. அதன் பின்பு ட்ரம்ப் வரும். இந்த ஸ்ட்ரென்த் செகண்ட்ல வந்த பிறகு தேர்ட் வரும் பொழுது ஒண்ணுக்கு வந்து 15:51-52 சொல்லியிருக்கபடி கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. மரித்தோர் எழுந்திருப்பார்கள், பின்பு நாம மறுரூபமாக்கப்படுவோம். விதமாக சொல்லும் பொழுது கரெக்டா 1:16 தான் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஆமென். That is the seventh seal. நம்ம இன்னைக்கு செவன்த் சீல்ல இருக்கிறோம். இப்ப செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி நம்ம தேர்ட் ஸ்டேஜ் ட்ரம்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமீன். டைட்டில் டீடு வந்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:1-10:1-2
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. பாருங்க, மேகத்திலே அவர் வந்திருக்கிறார். இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம்
கையில் இருந்தது. அதான் இன்னைக்கு ஓபன் புக். புக் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. இதுதான் டைட்டில் டீட். ஆமென். Title deed to the world. Hallelujah. அதுல என்ன இருக்குது? 7 church judges இருக்குது, 7 seals இருக்குது, 7 trumpets இருக்குது, 7 vials. இது எல்லாமே sealed with the 7 thunders. 7 இடி முழக்கங்களாலே அது முத்திரிக்கப்படுது. இப்ப 7 இடி முழக்கங்கள் அதெல்லாம் ரிவீல் பண்ணுது. 7 church judgesனா என்ன? 7 sealsனா என்ன? 7 trumpets, 7 vials, 7 thunders uttered their voices. 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்க எல்லாத்தையுமே அது காண்பிக்கிறது. இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. தீர்க்கதரிசி சொல்லும் மெசேஜ் கொடுக்கும் பொழுதே அந்த 7 இடிகள் அங்க இருந்தது. ஆனா இப்பொழுது ஒரு பாஸ்டர் என்ன செய்யறார்? அதெல்லாம் பகுத்து போதிக்கிறார். போதிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யறோம் என்றால் அந்த டைட்டில் டீடை நீங்க ரிசீவ் பண்றீங்க. நீங்க டைட்டில் டீடு அந்த டைட்டில் டீடை நீங்க புசிக்கிறீங்க. புசிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள அது ஒன்றாக மாறுகிறது. டைட்டில் டீடு வந்திருக்கிறது. யூ ஹாவ் இட், யூ கெட் இட். அந்த டைட்டில் டீடை நீங்க பாதுகாக்கிறீங்க. எதற்காக பாதுகாக்கிறோம்? நிலத்துக்கு அந்த பத்திர பேப்பர் இருக்கு. அந்த பத்திர பேப்பரை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோம். அது அந்த பத்திர பேப்பர் நமக்கு இருந்தால் நம்ம லேண்டு எங்கெல்லாமோ இருக்கலாம். அதை வச்சு நம்ம அதை கிளைம் பண்ண முடியும். இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பாருங்க, பத்திர பேப்பர் இருக்கு, ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு. இன்னைக்கு டைட்டில் டீடு வந்திருக்கு. உலகத்துக்குரிய டைட்டில் டீடு உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்க சுதந்திரவாளி. உங்களுக்கு டைட்டில் டீடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார், இறங்கி வந்திருக்கார். அதான் செவன்த் சீல், கமிங் ஆஃப் தி லார்ட். அவர் சும்மா வரல, டைட்டில் டீடோட வந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த டைட்டில் டீட கொடுக்கிறார். இப்ப அந்த டைட்டில் டீட் இந்த மண்பாண்டத்துல பத்திரமா இருக்கு. இந்த மண்பாண்டம் இந்த சரீரம் இந்த மகத்தான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற அறியும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த சரீர மண்பாண்டம், இந்த பொக்கிஷம், இந்த வெளிப்பாடு, இந்த மண்பாண்டம் என்னுடைய சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள இருக்குது. உங்களுடைய சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. ஏன் மண்பாண்டத்துல இருக்கு? ஒரு நாள்ல நம்ம அதை கிளைம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த டைட்டில் டீடு இருந்தா நீங்க சுகத்தை கிளைம் பண்ணலாம், உங்களுடைய பிள்ளைகளை கிளைம் பண்ணலாம், உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கிளைம் பண்ணலாம், எல்லாத்தையும் கிளைம் பண்ணலாம். அது நீங்க ராப்சர், பாடி சேஞ்ச், எல்லாத்தையுமே கிளைம் பண்ணலாம். ஏனென்றால் ஐ ஹேவ் த டைட்டில் டீட், ஐ ஹேவ் த டோக்கன். அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்யணும்? கிளைம் பண்ண முடியும். எரேமியாதிக்கு தரிசி என்ன சொல்லுகிறார்? அந்த ஆனதோத்துல இருந்து உன்னுடைய சனாமேல் வருவான், நிலத்தை வைக்கணும்னு வருவான். நீ நிலத்தை வாங்கிக்க, நீ நிலத்தை வாங்கிட்டு அந்த பத்திரத்தை வந்து மண்பாட்டத்துல வை. ஏனென்றால் 70 வருஷத்துக்கு பிறகு, 70 decades பிறகு மறுபடியும் அவங்க பாபிலோன்ல இருந்து இங்க வருவாங்க. அந்த டைட்டில் டீட வச்சு உன் இடத்த நீ கிளைம் பண்ணிக்கிடலாம். டைட்டில் டீடு இருந்துச்சுன்னா உன் இடத்த நீ கிளைம் பண்ண முடியும், வேற யாரும் அதுல உரிமை பாராட்ட முடியாது. அது உனக்கு சொந்தம். முதல்ல ஒரு டைட்டில் டீடு உனக்கு வேணும் அப்படின்னு எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 14-15 வாசிக்கலாம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாக இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ வந்து அந்த கிரயத்துக்கு வாங்கிக்க, வாங்கி அந்த பத்திரத்தை வந்து மண்பாண்டத்துல வை. இதுதான் மண்பாண்டம். பின்பு என்ன சொன்னா, ஒரு காலத்துல இந்த நிலம் வந்து மறுபடியும் கொள்ளுவாங்க. அப்பொழுது 70 வருஷத்துக்கு பிறகு திருப்பி அவங்க தேசத்துக்கு வரும் பொழுது நீ டைட்டில் டீட காமிச்சு இந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லிடலாம். நீ அது மேல நீ அதை சுதந்திரிக்கலாம். ஆண்டவனுக்கு டைட்டில் இருக்கா, நீங்க உலகத்தை சுதந்திரிக்க போறீங்க, நீங்க பாடி சேஞ்ச சுதந்திரிக்க போறீங்க. எல்லா பிராமிசும் உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. டைட்டில் டீடு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எல்லாத்தையுமே கிளைம் பண்ணலாம். அழ வேண்டிய அவசியம் இல்லை. அழுது ஜெபம் பண்ண தேவையில்லை. நீங்க கிளைம் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையுமே கிளைம் பண்ண முடியும். எல்லா ஆசீர்வாதத்தையும் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா யூ ஹாவ் த டைட்டில் டீட் டு த காட்ஸ் பிளஸிங். இத கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே இந்த உலகத்தையே நீங்க கிளைம் பண்ணலாம். ஆமென். ஆமென். அதனால அவங்க வந்து பாபிலோன்ல இருந்து போயிட்டு மறுபடியும் கானானுக்கு வந்தாங்க. கானானுக்கு வந்து பிதாக்களின் தேசத்துக்கு வந்து அவங்க சுதந்திரத்தை பெற்றாங்க. நம்ம வந்து ஏதேன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். நம்ம ஆதாம் ஏவாள ஆண்டவர் வெளியே அனுப்பும் பொழுது நம்ம ஏதேனுக்கு வெளியே வந்துட்டோம். திருப்பி நம்ம ஏதேனுக்கு போகணும். அதுதான் 1000 வருஷம் சாட்சி. ஏதேனில் அவங்க பாபி எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு போனாங்க. பாபிலோன்லேருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்தாங்க. அவங்க தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணாங்க. அதே போல ஏதேனை விட்டு நம்ம வெளியே வந்து உலகம் இன்னைக்கு சாத்தேனின் ஏதேனாக இருக்கிறது. ஏதேனுக்கு வெளியே நம்ம பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள்ல நம்ம மறுபடியும் ஏதேனுக்கு போவோம். நம்ம கிட்ட டைட்டில் டீடு இருந்தா நம்ம போகலாம். டைட்டில் டீடு இல்லைன்னா போக முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு டைட்டில் டீடை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மீட்பின் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது இன்னைக்கு நமக்கு ஓபன் புக் ஆகி இருக்கிறது. அது இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிறது. ஆமென். மிருகத்தின் முத்திரையை தரிப்பார்கள் ஜனங்கள். இது கடைசியில் மிருகத்தின் முத்திரை. வேக்சினேஷன் போடலாம்னா ஒண்ணுமே நீங்க ஸ்டோர்ல போய் பொருளே வாங்க முடியாது. அதே போல இப்பவுமே விற்க முடியாது, கொள்ள முடியாது வந்துட்டு. வேக்சினேஷன் ஒரு அடையாளமா இருக்கு. பின்பு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கத்தோலிக்க ஸ்தாபனத்தோடு இணையலன்னா நீங்க எதுவும் செய்ய முடியாது. நீங்க மரியாதை கும்பிடாண்டான், ஆனால் கத்தோலிக்க மார்க்கத்தோடு இணையணும். நீங்க அஃபிலியேட்டட் ஆகணும். நீ பெந்தகோஸ்தாவே இரு, ஆனால் எங்க கூட அஃபிலியேட்டட் ஆகணும். எங்களுக்கு கீழே நீ வரணும். எங்க ஆதிக்கத்தின் கீழே வந்தீன்னா நீ உன் சபையை நடத்தலாம். எல்லாம் சேர்ந்துருவான். டிபிஎங்காரன் கூட சேர்ந்துருவான். எல்லாம் சேர்ந்துருவான். மிருகத்தின் முத்திரையை எல்லாரும் தரிச்சு கொள்வாங்க. அல்லது நீ கொள்ள முடியாது, கொடுக்கணும். நீ சபை நடத்த முடியாது. நாங்க சபையை சீல் வச்சிருவோம். உடனே போயிட்டு எல்லாம் சரணடைஞ்சிருவாங்க. எல்லாம் உயிருக்கு பயந்து பழைப்பு தொழிலுக்கு பயந்து எல்லாரும் சரண அடைஞ்சிருவாங்க. ஆனா நம்ம இப்ப அங்க அப்பொழுது நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம மேல இருக்கோம். மிருகத்தை எல்லாரும் வணங்குவார்கள், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாரா இருந்தாலும், அவங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் எல்லாருமே மிருகத்தை வணங்குவார்கள். வெளிப்படுத்தல் 13:8 சொல்லியிருக்கு. இதை நம்ம 7th chapter எது நோக்கி இருக்கிறோம். ஆமென். நம்ம மேல பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. யோவான் இதை கண்டு கேட்டு இருக்க முடியும். 8th வாசிக்கலாம்.
யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகள் எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன்
தேவன். அந்த தூதன் தான் எல்லாத்தையும் காமிக்கிறான். 7th யோவானுக்கு தரிசனத்துல எல்லாத்தையும் காமிக்கிறான். 7th பிறக்கவே இல்லை. நான் யோவான் தரிசனத்துல பாக்குறேன் அந்த தூதன் எல்லாத்தையும் காமி. 7 சபைக்கால்னா என்ன, 7 முத்திரன்னா என்ன, 7 கோபகலசம், எல்லா கத்துடைய வருகை, இந்த மிஸ்ட்ரி, எல்லா மிஸ்ட்ரியும் காமிக்கும் பொழுது அவனை வணங்கும்படியாக அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இந்த இந்த உன்னுடைய சகோதரோடும் கூட, இயேசுக்கு குறித்து சாட்சி கொடுக்குற உன் சகோதரோடு கூட நானும் ஊழியக்காரன் தேவனை தொழுது. இது யாரு? பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். பிரதர் பிரணாம் வந்து சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து பிரணாம் குரூப்பை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்து தான் பிரணம் தான் கிறிஸ்துங்கிற ஒரு குரூப் இருக்கு. நீ வந்து என்னைய ஏன் கும்பிடுற? நான் ஒரு சகோதரன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தீக்கு தேசி, நீ தேவனை தொழுதுகள். ஆனால் இந்த ஜனங்கள் பிரணாம பற்றி பாட்டு பாடிக்கிட்டு பிரணாம கும்பிடுறாங்க, பொழிச்சுருவில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. என்ன செய்து? சபிக்கப்பட்ட மக்கள், பிசாசின் மக்கள், துதி பாடுகிற மக்கள் இருக்கிறாங்க. சொல்ற, நான் ஒரு சகோதரன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தீர்க்க தரிசி, நீ தேவனை தொழுது. அதுதான் இப்பொழுது சர்ப்பத்தை வந்து காண்கிறார். சர்ப்பத்தை அடிச்சிட்டாரு. ஒரு சர்ப்பம் வீட்டுக்குள்ள வந்துட்டு, பாம்பு, அதை அடிக்கிறாரு. அதனால அது சாக்கடைக்குள்ள போயிட்டு விழுந்துட்டு, அதனால செத்துருன்னு நினைச்சாரு. அன்னைக்கு வந்து நிறைய பேர் பிரணாம கிரைஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்தது போல அதே ஊழியத்தை நீர் செய்கிறீர், நீர் கிறிஸ்து தான் சொல்லிட்டாங்க. அப்பொழுது நீ இப்படி சொன்னா நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு ஊழியத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. நிறைய ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. பாம்பு வீட்டுக்குள்ள வந்துட்டு அதை அடிக்கிறார். துப்பாக்கி வச்சு சுடல, கொம்ப வச்சு அடிக்கிறார். பின்பு அந்த பாம்பு நல்லா அடிபட்டு சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு, திகதேசி என்ன சொல்லுகிறார், பாம்பு சாக்கடையில விழுந்துட்டு அதனால அது செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது சாகல, இப்ப உயிரோட வந்துட்டு. பொழிச்சலூர்ல அந்த பாம்பு இருக்கு. அந்த பாம்பு பொழிச்சலூர்ல இருக்கு. இன்னும் சில இடத்துல அந்த பாம்பு இருக்கு. உலக லெவல்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அந்த பாம்பு இருக்கு. பாம்பு செத்துருன்னு நினைச்சாரு, ஆனா பாம்புக்கு உயிர் வந்துச்சு. பாம்பு சாவல. இங்க பார்க்கணும் என்ன, அவன் கால் விழுந்த இன்னொரு முறையும் ட்ரை பண்றான். வெளிப்படுத்தல் 19:10 சொல்லி இருக்குது. பின்பு 22:8 நான் அவனுடைய காலில் விழும் பொழுது அவர் என்ன சொல்றார், 9 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்ளேன்.
உன்னோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுறோடும் கூட, நீங்க தான் இந்த புத்தகத்தின் வசனத்தை கைக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. நானும் அவங்கள போல ஒரு பிலீவர் தான், நானும் வேர்ட் பிலீவர் தான் பிரதர் பெனா சொல்றார். இந்த புஸ்தகத்தின் வசனத்தை கை கொள்வது கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்ள. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிரதர் சொல்லுகிறார், நான் ஒரு ஊழியக்காரன், உங்களோட ஒரு சகோதரன், நான் வந்து கிறிஸ்து கிடையாது, நீ தேவனை தொழுது கொள். பாரு, பைபிள்ல கரெக்டா எழுதிருக்கு. ஏன் எழுதியிருக்குது? பிற்காலத்துல அப்படி வரும்னு அர்த்தம். 60 அப்படி கொண்டு வந்தாங்க. அமெரிக்கால சிலர் அவிதமா சொல்லிட்டாங்க. ஆனா பிரதர் பிரணாம் வந்திருந்தார், அவங்களை கடுமையா கடிந்து கொண்டார். அந்த பாம்பு அடிக்கப்பட்டது, அது செத்துருக்கும்னு நினைச்சாரு. ஆனா திருப்பி உயிரோட வந்துட்டு. ஜாக்கிரதையா நமக்கு எழுதியிருக்குது, அந்த அந்த விதமான மக்களோடு நம்ம சேரக்கூடாது. நம்ம தேவனை, நம்ம இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகள் பக்கத்துல சேர வேண்டும். கிறிஸ்து பிரணாம் குறிப்பு அல்ல, இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. I am one of them. நான் அவர்களில் ஒருவனாய் இருக்கிறேன். பெனாஸ் சொல்லுறார், நான் அவர்களில் ஒருவனாயிருக்கிறேன், நீங்கள் அதுல ஒரு நபராயிருக்கிறீர்கள். ஆமென். இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுதலோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 17:1 பின்பு ஏழு கலசங்களுடைய ஏழு தூதர்கள் ஒருவன் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணிகள் மத்தியிலே இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினாள், அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யாரு? யோவானுக்கு அந்த தூதன் தான் வெளிப்படுத்துறார், மகா வேசியை காமிக்கிறார். கத்தோலிக்க மார்க்கம் மகா வேசி மார்க்கம், எல்லா ஃபால்ஸ் டாக்டின்னு அங்கிருந்து தான் வந்துச்சு, ட்ரினிட்டி அங்கிருந்து தான் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, பாவ அறிக்கை செய்யறது, பாசத்தை போய் பாவ அறிக்கை செய்யறது, அது அங்கிருந்து தான் வந்துச்சு. இந்த சிபிஎம் காரங்க நன்ஸ், நாங்கள் வந்து கல்யாணம் முடியாமல் இருக்காங்களே, எல்லாம் அங்கிருந்து வந்தது. அந்த மார்க்கத்தில் இருந்து தான் இவங்க கடைப்பிடிக்கிறது காரியம் எல்லாமே அங்கிருந்து வந்தது தான். அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, அவளே ஆண்டவர் அக்னினாலே சுட்டரிப்பார், ஒரு மணி நேரத்தில் அது அழிஞ்சு போகும். அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பின்பு அதே தூதன் தான் மனவாட்டியை காமிக்கிறார். வெளிப்படுத்தல் 21:9 பின்பு ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய ஏழு தூரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, ஆட்டுக்குட்டி ஆண்ட மனவாட்டி மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, தெரியுது உயரமான பருவத்தின் மேல் என்னை ஆவிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு தேவனுக்குள் இறங்கி வருவது எனக்கு காண்பித்தான். அதெல்லாம் அந்த சிட்டி இங்க வந்து பூமிக்கு வருது, இங்கதான் சாபிக்கப்படுது அந்த சிட்டி, அதுதான் அந்த மனவாட்டியா இருக்கிறது. அதெல்லாம் அதே தூதன் தான், மேசிய காண்பித்த அதே தூதன் தான் மனவாட்டியை காமிக்கிறார். அதனால இவர் இவ்வளவு காமிக்கிறாருன்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கும் பொழுது இப்படி செய்யாத பிடிப்பார். நான் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளோட நானும் ஒரு ஊழியக்காரன், ஐ ஆம் ஒன் ஆஃப் த சர்வன்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த புஸ்தகத்தின் வசனத்தை கை கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த மகா வேசிக்கு அழிவு வந்திருக்கு, வழிவு வரப்போகிறது. ஜெகுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக ஜெகு அபிஷேகம் பண்ணப்பட்டான்? அந்த ஜேசபேல வந்து ஒழிக்க வேண்டும். 2 Kings 9:30 நம்ம வாசிக்கும் பொழுது, சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, கண்ணுக்கு மை போட்டு எகு வருகிறான் என்று ஜன்னல் வழியாகிட்டு பார்க்கும் பொழுது அவளை கீழே தள்ளி போடுங்க. கத்தருடைய பட்சத்தில் நிற்பவர் யார்? ரெண்டு பேரும் எங்க தலையை காட்டுறான். அவளை கீழே தள்ளி போடுங்க. யேசபேல் மரிக்கிறார், எலியா மரிச்சு போயும் அவன் உயிரோடு இருக்கிறான். எலியா மரிச்சு போயும் அவன் உயிரோடு இருக்கிறா, ஆகாப் மரிச்சு போயும் அவன் உயிரோடு இருக்கிறான். அதே போல கத்தோலிக்க மார்க்க மனது அர்மகதோன் யுத்தம் வரைக்கும் அது இருக்கும். எல்லா சாபனங்களும் அர்மகதோன் யுத்தம் வரைக்கும் இருக்கும். நம்ம மனவாட்டி மேல போன பிறகு கூட அது இருக்கும். ஆனா அர்மகதோன் யுத்தத்துல எல்லாமே அழிஞ்சு போகும். ஆமென். நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக. யெகூவை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி ஜாசபல் அழிக்கிறார். ஜாசபல் வந்து கத்தோலிக்க மார்க்கமாக இருக்கிறது. பாபா பெனாம் என்ன சொல்லுகிறார்? 1960 சபை காலங்களை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏழு சபை காலங்கள் 1960 பிரசங்கம் பண்ணப்பட்டது. அப்பொழுது கென்னடி எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கென்னடி வந்து எலெக்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து பிரசிடெண்டா, அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடெண்டா மாறியிருக்கிறார். இதுவரைக்கு ஒருத்தர் கூட கத்தோலிக்க பிரசிடெண்ட் அமெரிக்காவில் வந்தது கிடையாது. அமெரிக்கா நாடு 1776 உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால அமெரிக்கா தேசம் கிடையாது. 1776 அந்த நாடு உருவாக்கப்பட்டது. அதுல இருந்து 4 ஒரு முறை பிரசிடண்ட செலக்ட் பண்ணும்பொழுது ஒருத்தர் கூட கத்தோலிக்கும் கிடையாது. அதெல்லாம் 1776 1960 வரும் பொழுது தான் ஒரு கத்தோலிக்க பிரசிடண்ட் அங்க வருகிறார். அதான் கென்னடி. அந்த நேரத்தில் ஆண்டவர் நீ ஏழு சபை காலத்தை பிரசங்கம் பண்ணுங்கிறார். இந்த ஏழு சபை காலத்தை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏழு முத்திரைக்கு முன்னால இது பிரசங்கம் பண்ணப்பட்டது. இவர் இதே டயக்ராம இங்க போடும் பொழுது அந்த பின்னால இருக்க சுவர்ல பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து இதே டயக்ராமத்தை வந்து டார்க் அண்ட் லைட்டை வந்து இதே டயக்ராமை அங்க அவர் வரைகிறார். 400 பேர் இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்க, 400 பேர் சாட்சிகளாக இருக்கிறாங்க. இதே டயக்ராமை ஆண்டவர் வரைஞ்சார். பின்பு போப்பு பால் வந்து எருசலேமுக்கு போகும் பொழுது இதே டயக்ராம் உருவானது. வானத்தில் ஆண்டவர் வரைஞ்சி காமிச்சார். அது பிளாக் போர்டில் வரையப்பட்டது. தேவனே இறங்கி வந்து அதை வரைஞ்சிருக்கிறார். 400 சாட்சிகள். பின்பு அந்த சூரிய அந்த சந்திர கிரணம் ஏற்பட்டு இதே டயக்ராம் 7 டயக்ராம் வந்தது. என்ன பாருங்க, ஆண்டவர் எப்படி உறுதிப்படுது. இது எவ்வளவு முக்கியமான உபதேசம். 7 சபை காலங்கள் நல்ல அருமையான, இது தேவனால வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். ஹல்லேலூயா. எப்பொழுது பிரசங்கம் பண்ணாரு? 1960 வருஷத்துல 35வது பிரசிடண்டா அவர் வந்திருக்கிறார். கென்னடி முதலாவது ரோமன் கத்தோலிக்க. அப்பொழுதே கத்தோலிக்க மார்க்கம் அமெரிக்காவில் போய்விட்டது. பின்பு இப்பொழுது கத்தோலிக்கர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். புராட்டஸ்டன் கண்ட்ரி கத்தோலிக்க நாடாக மாறிவிட்டது. அப்பொழுதுதான் பிரதர் பிரணம் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன ஏற்படுது? முடிவு காலம் சமீபிட்டு விட்டு எல்லா ரெவலேஷனும் வந்து விட்டது. முடிவு காலம் சமீபித்து விட்டது என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்பு 1963 வருஷம் ஓபனிங் ஆஃப் த 7 சீல்ஸ், 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தின விஷயத்தில் மறைந்திருக்கிற எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்பொழுது பிரதர் பெனா தன்னுடைய பொசிஷனை அறிகிறார். என்ன பொசிஷன்? ஆண்டவர் என்னைய ஏன் உலகத்துக்கு கொண்டு வந்தார்? எதுக்காக உலகத்துக்கு கொண்டு வந்தார்? 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ அவன் எக்காலம் ஊத போகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த புல்லஸ வேடை பிரசங்கம் பண்றதுக்கு, இந்த 7 முத்திரைகளை பிரசங்கம் பண்ணதுக்கு தான் ஆண்டவர் என்னைய உலகத்துல அனுப்பினார். அவருடைய பொசிஷனை அவர் அறிகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் என்னுடைய பொசிஷனை இப்பொழுதுதான் அறிகிறேன். இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சும் இப்பதான் அறிகிறேன். நான் ஒரு மெசேஜ் பிரீச்சர்னு நினைச்சேன். இப்பொழுது ஆண்டவர் என்ன காமிக்கிறார்? உன்னுடைய பொசிஷன் என்னன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீ வந்து அறிவிக்கணும். அதுக்காக நான் உன்னை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டிருக்கேன். நம்முடைய பொசிஷன் அறி. உங்களுடைய பொசிஷன் என்ன பொசிஷன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் நீங்க பிலீவரா வரணும். You are one of the bride member என்பதை இன்னைக்கு உங்க பொசிஷன் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த பொசிஷனை வந்து நம்ம அறிஞ்சாதான் You must recognize your position in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய பொசிஷனை அறியும் பொழுது that pull உங்களுக்கு வரும். நீங்க உரைக்கிற வார்த்தையை நேர்மை நிறைவேற்றும். Spoken word manifestation வரும். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பந்தான் பொசிஷன் நான் ரெக்கனைஸ் பண்றேன். இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பந்தான் ரெக்கனைஸ் பண்றேன். இப்பொழுது அடுத்தது என்னது? ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். அப்பொழுது என்ன நேரமாக இருக்கும்? ஸ்கியூஸ் டைமாக இருக்கும். சிறிய உபத்திரத்தின் காலம். இப்போ சிறிய உபத்திரமும் வந்துட்டு நம்ம பொசிஷனே ரெக்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். தேட்புல் வர வேண்டும். அதுக்கு என்ன பிரதர் பெனாம் அவிதமாக வரும்பொழுது அவருக்கு தேட்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. அதை இப்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிட போறேன். பிரதர் பெனாம் வந்து பிரசங்கம் பண்ண போகிறார். டெஸ்டிமோனி என்ற செய்தியில் லுக் அவே என்ற செய்தி, டோக்கன் என்ற செய்தி. லுக் அவே டு ஜீசஸ் Testimony, the token என்ற செய்தியிலே பிரதர் பெனாம் அங்கே அவருக்கு எப்படி அந்த ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணம் ஒரு சொல்லுகிறார். பிரதர் பெனாம் வந்து 1963 வருஷம் நவம்பர் மாதம் 27 தேதி ஸ்ரீபி போர்ட் என்ற இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணும்படியாக அவர் இருக்கிறார். தொடர்ந்து அவர் சில பிரசங்களை தொடர்ச்சியாக பண்ணுகிறார். அவர் முதலாவது பண்ணுற பிரசங்கம் 27 தேதி நவம்பர் மாதம். முத்திரைகள் வந்து மார்ச் மாதம் திறக்கப்பட்டு விட்டது. அவர் தன்னுடைய பொசிஷனை ரெக்கனைஸ் பண்ணுறார். பொசிஷனை ரெக்கனைஸ் பண்ணும் பொழுது இப்பொழுது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வர வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடு வர வேண்டும். தேட் புல் வர வேண்டும். பிரணாமுக்கு அது எப்படி வந்ததுன்னு பாருங்கன்னா, அவர் வந்து ஸ்ரீவி போர்ட்ல த வேர்ல்ட் இஸ் அகைன் ஃபாலிங் அபார்ட், 27ஆம் தேதி சாயங்காலத்திலே த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங், உலகம் விழுந்து போகிறதா இருக்கிறது என்ற தலைப்பிலே மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் மனசில் வச்சிருக்கிறார். மெசேஜ் அவர் மனசில் இருக்கிறது, அவர் போய் சாயங்காலத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவருடைய பிரசங்கம் பண்ண போகும் நேரத்தில் அவருடைய மனைவி டியூஷனில் இருக்கிறாங்க. இவர் ஜெபசன் வில்ல இருக்கிறார். ஜெபசன் வில்லேருந்து ஒரு அரை மணி நேரம் காரில் போனால் ஸ்ரீவி போர்ட் போயிடலாம், அங்கே பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். அவருடைய மனைவி 2000 மைலுக்கு அங்கே இருக்கிறாங்க, டியூஷன் என்ற இடத்துல. அவருடைய மனைவிக்கு வயிற்றில் டியூமர் வந்திருக்கு, அது பல வருடங்களாக வளர்ந்து சின்ன கிரேப் சைஸ்ல இருந்தது, இப்ப பெரிய பால் ஆகி பால் லெவல்ல வந்துட்டு அது அவ்வளோ பெருசா வந்து மனைவிக்கு அது அதிக தொல்லை கொடுக்குது, வலிக்குது, இப்படி படுக்க முடியல அப்படி படுக்க முடியல, ரொம்ப வலி எடுத்தனால டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணாதான் இதுக்கு முடிவு, மற்றபடி இந்த கட்டியை கரைக்க முடியாது, அதனால ஆப்ரேஷன் வந்து அவசரமா பண்ணணும், அதிக வலி ஏற்படுகிறது, அவங்களால அந்த வலியை சகிக்க முடியல. டாக்டர்கிட்ட காமிக்கும் பொழுது சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டேட் கொடுக்குறாங்க. அதுதான் அதே நாள் தான், அந்த அவர் பிரசங்கம் பண்ண போற அதே நாளில் டைம் கொடுக்குறாங்க. சிஸ்டர் நார்மன், அவருடைய மருமகள் லாய்ஸ், இவங்கெல்லாம் உதவியா இருக்கிறாங்க. இங்க ஜெபசன் வில்ல இருக்கிறார், 2000 மைலுக்கு இங்க இருக்கிறார். சாயங்காலத்தில் ஸ்ரீவி போர்ட்ல போய் பிரசங்கம் பண்ணணும். The world is falling apart. The message அவர் மனசில் இருக்கிறது. அவர் என்ன சொன்னால், இப்போ அவங்க டைம் குறிக்கிறாங்க, எப்போ ஆப்ரேஷன், டாக்டருக்கு 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதனால மிஸ்ஸஸ் பிரனாம்க்கு என்ன சொன்னா, 4 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைமை குறிச்சிட்டாங்க. இப்பொழுது 4 மணிக்கு சிஸ்டர் நார்மன் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்பொழுது டாக்டர் சொல்லுகிறார், அந்த டயக்ராம்லாம் பார்த்துட்டு, சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீங்கள் வந்து ஆப்ரேஷன் கிளாத்துக்கு வந்து ஒரு கவுன் போடணும், அதாவது உங்கள் உடைய மாற்றிட்டு வாங்க, கவுன் போட்டுக்கிட்டு இதாக நினச்சிங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க. டேபிளில் பிரதர் பிரணாமுடைய ஒய்ஃபை கடத்தியாச்சு. இவர் என்ன செய்கிறாரு, ஒரு நம்ம கூட்டத்துக்கு போகிறதுக்குனால மனைவிக்காக ஒரு ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்ணுறார். மனைவிக்காக ஜெபம் பண்ணலான்னு ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவளுடைய குறைய மன்னியும், நாங்கள் வந்து அந்த கட்டியான நீர் செபத்தில் நீக்கிருவீர்னு நினைச்சோம், ஆனால் அது ஆப்ரேஷன் மூலமாக தான் அதை நீக்க வேண்டியதாக இருக்கிறது, அதனால் நீர் தான் அவளுக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு, ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடக்கணும், கிறிஸ்மஸ் சீக்கிரம் வரப்போகுது, மனைவியோடு நான் சந்தோஷமாக அந்த நாளில் இருக்கணும் அப்படின்ட்டு, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக நான் இருக்கிறதுக்கு அவளுக்கு நல்ல சுகத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார், ஸ்டாண்ட் அப்புன்னு சொல்கிறார். Your voice said, stand up. Now whatever you say, that's the way it will be. நீ என்ன சொன்னையோ அப்படியே நடக்கும். Whatever you say, that's the way it will be. நீ எப்படி சொல்றியோ அப்படியே அது நடக்கும். அதனால பிரதர் பிரணாம் சொல்லுகிறார், before the doctor's hand shall touch her, the hand of God shall take the tumor away, and it won't even Even be found. டாக்டர்கள் வந்து கையை வைப்பதுக்கு முன்னதாக கட்டி வந்து போயிடணும். Before the doctor's hand shall touch her, அவளை வந்து தொடுவதுக்கு முன்னதாக the hand of God, கர்த்தருடைய கரம் வந்து shall take the tumor away. அந்த டியூமரை வந்து அது அப்புறப்படுத்த வேண்டும். And it won't even be found. அது பிறகு இருக்கவே கூடாது, பிறகு அது காணப்படவே கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பிரசங்கம் பண்ண போயிட்டார். இப்போ என்னச்சாங்க, பிரணாம் ஒய்ஃபை அதுக்கு இவர் ஜெபம் பண்ணிருக்கிறாரு, அந்த நேரத்தில் கரெக்டாக டேபிளில் கடத்தியிருக்கிறாங்க. அவர் சார்ட்டை 2-3 தடவை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கிறா நீ வந்து அமுக்கி பார்த்தா, ரைட் சைடில் இருக்குன்னு பார்த்தா ரைட் சைடில் இல்லை, ஒருவேளை அது லெஃப்ட் சைடில் இருக்குமா, லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் இல்லை. டாக்டர் வந்து என்ன செய்யறாரு, இட் மைட் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட், அதை வந்து அவரால் விளக்கம் கொடுக்க முடியல, அது லெப்ட் சைட்லயும் இல்லை ரைட் சைட்லயும் இல்லை. டாக்டர் கை வைக்கிறதுக்கு முன்னதாக அது வரைக்கும் இருந்துச்சு, அதுக்குள்ள அது மறைஞ்சிச்சு. இவர் என்ன சொன்னாரோ அதேபடி டயக்ராம பார்த்தா அங்க அங்க இருக்குது. ஆனா இவர் கை வைக்கும் பொழுது அங்க இல்ல, பெர்ஃபெக்டா அது இல்ல. அதனால அந்த அந்த டாக்டர் சொல்றாரு, ஐ மைட் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட், நான் இதை விளக்கம் கொடுக்க முடியல. பட் மிஸ் மிரங்கா த டியூமர் இஸ் இன் தேர், டியூமர் அங்க இல்ல. பாருங்க நேமுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய, அவர் சொன்னபடியே கரெக்டா. டாக்டர் கை வைப்பதுக்கு முன்னதாக ஒரு செகண்டுக்கு முன்னால அது இல்லாம போயிட்டு. Amen. Something happened. The tumor left. And the tumor udaya trace e illa. Ariguriye illama tumor poi vittadu. Alla vaanga brother Bena wife veetukku vandutanga. Brother Bena prasang panikittu irukkar. The world is falling apart nu prasang panikittu irukkar. Ulagam vilundhu pora nilayila vandu vittadu. Nova kaalathula adu vilundhu pogurathu. Appozhudhu Novava aandavar mela kondu poittar. அந்த உலகம் விழுந்து போச்சு. அதே போல இப்பொழுது இருக்கிற உலகம் பாவத்தினால இது அழிய போகுது, விழுந்து போகுது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேல கொண்டு சொல்லுவார். இப்படி அந்த தீமில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால அவர் மனைவி என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து நம்முடைய கணவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, பிரசங்கம் முடிச்சிட்டு வர்றதுக்கு 10 மணி ஆயிரும். அப்போ 10 மணிக்கு அவங்க போன் பண்றாங்க. அப்பொழுது என்ன சொல்றாரு, நீங்க ஒன்னு தெரியுமா, இதே போல டாக்டர் கை வைக்கிறதுனால காணல, டியூமர் காணல. நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து அதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருங்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் பிரசங்கம் பண்ணக்கு. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருச்சுல ஆப்ரேட் டாக்டர் என்ன பாக்குறாங்க, அந்த பிறகு பார்க்கும் அந்த அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது பார்க்கும் பொழுது இல்லை. அவங்க மனைவி சொல்றதுக்கு பாதி சொன்னாங்க, மீதி பாதி இவரே சொல்லிட்டாரு. என்ன பாருங்க, இதுதான் ஸ்போக்கன் வேர்டு மேனிபேஷன். இப்போ அது வர வேண்டிய நேரம். தன்னுடைய பொசிஷனை ரெகனைஸ் பண்ணுகிறார். என்ன ரெகனைஸ் பண்றார், இந்த முத்திரைகளை பற்றிய ரகசியத்தை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். நான் வந்து சாதாரண பர்சங்கியார் கிடையாது, ஐ ஆம் தி பிரீச்சர் ஆஃப் தி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஹல்லேலூயா. அப்படி தன்னுடைய பொசிஷனை ரெகனைஸ் பண்ணும் பொழுது என்ன வருது, ஸ்போக்கன் வேர்டு மேனிபேஷன் வருது. இப்பொழுது நீங்க உங்களுடைய பொசிஷனை ரெகனைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. ஐ ஆம் நாட் எ டினாமினேஷனல் கிறிஸ்டியன், ஐ ஆம் எ மெம்பர் ஆஃப் தி பிரைட். ஹல்லேலூயா. ஐ ஆம் நான் வந்து ஒரு சாதாரண பிரசங்கியார் கிடையாது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். நீங்க ரெகனைஸ் பண்ணும்போது நான் தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட பிலீவ் பண்ணும்படியாக, நான் ராப்சரிங் ஃபெய்த் பெறும்படியாக, நான் ராப்சர்ல போகும்படியாக கர்த்தர் அதுக்கு தான் இறங்கி வந்திருக்கிறார், அதுக்கு தான் என்னை அழைத்திருக்கிறார் என்று நீங்க உங்களுடைய பொசிஷனை ரெகனைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வரும். அப்பொழுது உலகம் ஸ்கியூஸ்ல இருக்கும், உலகம் வந்து உபத்திரத்துல இருக்கும். இப்பொழுது ஸ்கியூஸ் ஆரம்பிச்சு விட்டது, வேதனைகள் ஆரம்பித்து விட்டது. Before the doctor could touch her, let this be removed. Stand up and speak. என்று சொல்லுகிறார். நீ எழுந்து நில்லு, பேசு. நீ உன் மனைவிக்காக காலப்படாத, நீ பாரப்படாண்டான். Stand up and speak. நீ என்ன சொல்றியோ அதை நான் அக்யூரட்டா நிறைவேற்றுவேன். இதுதான் இதுதான் இப்பொழுது வர வேண்டிய நேரம். ராப்சருக்கு முன்னாக இது வர வேண்டிய நேரம். ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வர வேண்டும். அதை மின்பு பிரதர் பிரனா டெஸ்டிமோனி என்ற செய்தியை கொடுக்கிறார். அடுத்த நாள்ல இந்த சாட்சி அங்க சொல்லுகிறார். பாருங்க, உலகம் விழுந்து போகிறது, உலகம் அழிய போகிறது. உலகம் அழிய போறதுக்கு முன்னதாக ஆண்டவர் பிரதர் பிரனா லைஃப்ல ஒரு டெஸ்டிமோனியை கொண்டு வருகிறார். இன்னைக்கு உலகம் விழுந்து போறதுக்கு முன்னதாக, நீங்க ராப்சர்ல பங்கு பெறக்கு முன்னதாக, உங்களை ஆண்டவர் ஒரு டெஸ்டிமோனியா மாற்றுவார். பிரதர் பிரனாம் அவருடைய குடும்பத்திலே அந்த டெஸ்டிமோனி வந்தது. அவங்களுக்கு இவங்களுக்கு செஞ்சாருன்னு இல்லை, அவருடைய மனைவிக்கே அதை செய்தார். அவர் ஃபேமிலியிலே அந்த டெஸ்டிமோனி வந்தது. இதுதான் இப்பொழுது நீங்க அந்த நேரத்தில் வந்திருக்கு. Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன்னை சோதனை காலத்துக்கு தப்பிப்பிக்கும்படியாக வருகிறேன். உனக்கு டைட்டில் டீட் கொண்டு வரியாக வருகிறேன். உனக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணும்படியாக வருகிறேன். உனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட கொடுக்கும்படியா வருகிறேன். உன்னுடைய பொசிஷனை ரெக்கனைஸ் பண்ணும்படியா நான் வருகிறேன். இப்பொழுது உனக்கு ஸ்போக்கன் வேர்ட் வர வேண்டும். இட்ஸ் அ டைம் ஆஃப் எக்ஸ்கியூஸ். இப்பொழுது சிறிய உபத்திரத்தின் காலமாய் இருக்கிறது. உலகம் விழுந்து போகிறது. The world is falling apart. உலகம் விழுந்து போற நிலையில இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை ரெக்கனைஸ் பண்றீங்க? பிரதர் பிரணாம் இன்னொரு செய்தியில சொல்லுகிறார், அதை சொல்லி முடிச்சிட போறேன். டெஸ்டிமோனி என்ற செய்தியில என்ன சொல்லுகிறார் என்றால், லைக் ஐ வாஸ் ட்ரைங் டு சே லாஸ்ட் நைட், த வேர்ல்ட் கமிங் டு எ பிளேஸ் இட் இஸ் ஃபாலிங் அபார்ட். நேற்று தினத்தில் சொன்னபடி உலகம் விழுந்து போற நிலையில வந்திருக்கிறது. த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். இப்பொழுது உலகம் விழுந்து போயிட்டு இருக்கு. இட் இஸ் ஃபாலிங் அபார்ட் பொலிட்டிக்கலி, சோசியலி, எக்கானமிக்கலி. அது அரசியல் சம்பந்தமாகவும், அது வந்து சமூக சம்பந்தமாகவும், பொருளாதார சம்பந்தமாகவும் உலகம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். கொரோனா வந்து ஒரே மூணு அடங்கு போட்டால் யார் சம்பாத்தியம் பண்ண முடியும்? பிள்ளைகள் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? எல்லாமே விழுந்து போச்சு. சர்ச்சை நடத்தக்கூடாது. என்ன ஆத்துமாக்கள் என்ன ஆகும்? The world is falling apart. Politically, socially, economically. Social, ஜனங்களுடைய எல்லாம் கெட்டு போச்சு. வேசித்தனம் பண்றாங்க. உலகமே இன்னைக்கு வேசித்தனம், விபச்சாரமும் பாவம் நிறைந்த சந்ததியா மாறிட்டு. அவன் அவன் இஷ்டம் போல பண்றது, நினைச்ச மாதிரி தான் இஷ்டம் போல செய்யறது, நினைச்ச மாதிரி இஷ்டமா வாழ்றது. வேர்ல்ட் சோசியலா அது விழுந்து போச்சு. ஒரு நல்ல ஒரு கொள்கை, மாரல் லைஃப் கிடையாது இன்னைக்கு மக்கள் மத்தியில். பாவிகளா இருக்கிறாங்க, பிசாசின் மக்களாக இருக்கிறார்கள். வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். யூ சே எக்கானமிக்ஸ் மோர் மணி. இப்ப நிறைய பணம் இருக்குது, பொருளாதாரத்தில் விழுந்து போச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னு பிரதர் பிரணாம் அங்க சொல்லுகிறார். பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார்? அமெரிக்காவை பார்த்து, We are borrowed on taxes that will be paid 40 years from today. இன்னையில இருந்து 40 வருஷம் கட்ட வேண்டிய டாக்ஸ வந்து அந்த டாக்ஸ் ஆதாரமா வச்சு கடன் வாங்கியிருக்கோம். 40 வருஷம் வர வேண்டிய டாக்ஸ், அந்த பணத்தை ஆதாரமா வச்சு கடன் வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க. அதை கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆகும் கடனை அடைக்கிறதுக்கு. இப்போ வந்து அதை விட அதிக கடன்ல அமெரிக்கா இருக்கு. உலகத்திலே ரிச்சஸ்ட் கண்ட்ரியா இருந்துச்சு, இப்போ உலகத்திலே கடன்கார நாடா இருக்கு. அந்த அமெரிக்கா மட்டுமில்ல, எல்லா நாடுகளும் கடன் நாடுகள். தமிழ்நாடு கடன்ல இருக்கு, இந்தியா கடன்ல இருக்கு, எல்லா நாடுகளும் கடன்ல இருக்கு. உலகம் விழுந்து போகுது. அதன் பின்பு அதே செய்தியில சொல்லுகிறார், பேங்க்ரப்ட் நேஷன். அமெரிக்கா டெவலப் போச்சு, பட் ஆல் ஆஃப் தம், எல்லா நாடுகளும், அண்ட் தேர் இஸ் நோ வே எவர் கெட்டிங் இட் பேக். கடனை அடைக்கவே முடியாது. இந்தியா ஒரு காலம் கடனை அடைக்க முடியாது. அமெரிக்கா பல ட்ரில்லியன் டாலர்ஸ் கடன்ல இருக்கு. அமெரிக்காவும் கடனை செலுத்த முடியாது. இட் இஸ் அ ட்ராப் செட் எக்ஸாக்ட்லி டு ஸ்விங் திஸ் நேஷன் இன்டு சம்திங். இந்த தேசம் விழுந்து போறதுக்கு அது ஒரு கண்ணியாக இருக்கிறது. கட்டி ஜடல வட்டி கடன் வாங்குறாங்க, எப்படிதான் கொடுப்பாங்களோ எனக்கு தெரியல. சம்பாதிச்சு சாப்பிடாம வட்டிக்காரனு கொண்டு கொடுக்கதா எப்படி இருக்கும்? அப்படி ஆடம்பர வாழ்க்கை நமக்கு என்னத்துக்கு? ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கி சம்பாதிச்ச காசை கொண்டு வட்டிக்காரனை கொடுப்பாங்க. அவங்களுடைய நிலைமை பரிதாபம். அவங்களுக்கு ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை கொண்டு வருது. ஒரு ஜப ரிக்வெஸ்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அவங்க கௌரவம் போயிடும். நம்ம கடன் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, நம்ம கடன்ல இருந்து போனா பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். And there is no way ever getting it back. கடனை செலுத்துறதுக்கு வழியே இல்லை. And it is a trap set exactly to swing this nation into something. இந்த தேசம் விழுந்து போறதுக்கு அது காரணமாய், அது ஒரு கண்ணியாக ட்ராப்பா இருக்கு. And all of you are wise on that. எல்லாருக்குமே அது தெரியும். அமெரிக்கா காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா ஒரு கடன்கார நாடு. Well, who has got the wealth of the world? Who holds it? இந்த உலகத்தின் செல்வத்தை யார் வச்சிருக்கிறார்? யார் அதை வச்சிருக்கிறார்? Who has got the wealth of the world? எப்படி question கேட்கிறார். அதன் பின்பு யாரோ ஒருத்தர் ரோம்னு சொல்றாங்க. ரோம் ஹோல்ஸ் இட், ரோமாபுரி உலகத்தின் செல்வத்தை வைத்திருக்கு. ரோமாபுரி அந்த நாலாவது மிருகம், ரோமாபுரி அந்த சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம், அது ஃபோர்த் பீஸ்ட் உலகத்தை ஆளுகை செய்யும். ஏனென்றால் உலகத்தை எல்லாம் கடன்ல கொண்டு பின்பு அவங்க ஆளுகை செய்வாங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆண்டவரே, நான் ஒரு கடன்காரனா வாழக்கூடாது. நான் கடன்காரனா இருந்தா அவனுக்கு நான் அடிமை, நான் உமக்கு தான் அடிமையா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு போய் அடிமையா இருக்கணும், அவன்கிட்ட கடன் வாங்கினா அவனுக்கு அடிமை ஆயிருவனே. எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதத்தை தாருன்னு ஜெபிக்கணும். ரோம் ஹோல்ஸ் இட், ரோமாபுரி அதை வைத்திருக்கிறது. What will have you have to do? Either change the currency or borrow the money. அதனால பண மதிப்பை பணத்தை மாத்துவாங்க, பிறகு பண மதிப்பை இழந்து போயிரும். அதனால அவிதமான சூழலை வந்து எல்லா நாடுகளும் திவாலா போகும் பொழுது, இந்த கொரோனா வந்து எல்லா நாடும் திவாலா ஆயிட்டு, மேற்கொண்டு திவாலா ஆயிட்டு, அதெல்லாம் ரோமாபுரிக்கு அடிமையாகணும். உலகம் விழுந்து போகிறது, உலகம் எல்லாமே ரோமாபுரிக்கு அடிமையாகும் பொழுது மிருகம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். மிருகத்தின் முத்திரையை அவர்கள் தரிப்பார்கள், அல்லது கொள்ளவும் முடியாது. ஏன்னா எக்கானமிக்கெல்லாம் அது விழுந்து போச்சு. எல்லா நாடுகளும் கடன்கார நாடுகள். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கோம், ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்தியா ஒரு கடன்கார நாடு, உலகத்தில் இருக்கிற எல்லா இதை விட கடன்கார நாடு. சிலோன் ஒரு கடன்கார நாடு, எல்லா நாடுகளும் கடன்ல இருக்கு. யார் எந்த ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கா? ரோம் வச்சிருக்கு. அப்பொழுது அவன் என்ன செய்வான் என்றால், இந்த பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ணி உலகத்தை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வரது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒரு நாள் ராத்திரியிலே செய்ய முடியும், நினைச்சா ஒரு நாள் ராத்திரியிலே செய்ய முடியும். சோதனை காலம் வருவதற்கு முன்னதாக அவர் நம்மை வந்து மேல கொண்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பிரதர் பிரணாம்குள்ள இருந்தது. வார்த்தையை சொன்னார், அது நிறைய. அது என்னது? தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தின் ராஜ்யம் விழுந்து போகும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஹார்ட்ல சாபிக்கப்பட்டிருக்கு. The God's kingdom established in your heart. Like கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே சாபிக்கப்பட்டிருக்கிறது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, பின்பு இந்த உலகத்திலே சாபிக்கப்படும். இந்த ராஜ்யங்கள் அசைஞ்சு விழுந்து போகும், எல்லாமே விழுந்து போகும் பொழுது இதோ தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். ஏழாம் தூதன் வரும்பொழுது, எலஜா ஆவியுடையவனாக வரும்பொழுது பூமி அழிஞ்சு போகும். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக நான் எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த பூமி அழிய வேண்டும், இந்த உலகம் அழிய வேண்டும். இது மனுஷனுடைய ராஜ்யம, இது சாத்தான் வந்து ஆளுகை செய்கிறான். இத பிறகு அவன் டைரக்டாவே ஆளுகை செய்வான், உலகம் அழிஞ்சு போகும். The world is falling apart. பிரதர் பிரணம் அந்த பிஜதியை பேசும் பொழுதுதான் அங்க தேவனுடைய ராஜ்யம் வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வந்து அங்க ஹீலிங்கை கொடுக்கும். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நீங்களும் நானே இருக்கிறோம். இங்க ஹீலிங் உண்டு, இங்க மரணம் இல்லை, இங்க வந்து ஐஸ்வர்யம் உண்டு, இங்க ஆசீர்வாதம் உண்டு. நீங்க சரியா ஃபாலோ பண்ண அந்த மெசேஜ சரியா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். ஏனென்றால் யூ ஹேவ் த டைட்டில் டீட், யூ கேன் கிளைம் த பிளஸிங். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நீங்க சின்சியர் பிலீவரா இருந்தா, நீங்க புத்தியுள்ள கனிகளா இருந்தால், உங்களுடைய நேச்சர் சேஞ்ச் ஆயிருந்தால், நீங்க கிரைஸ்ட் லைக் கேரக்டர் உடையவளா இருந்தால், இஃப் யூ ஹேவ் த டைட்டில் டீட், யூ கேன் கிளைம் எனி பிளஸிங். ஒரு பக்கத்துல உலகம் விழுந்து போகுது, இன்னொரு பக்கத்துல நமக்கு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. சொல்லும் பொழுது அவருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. வார்த்தையை சொல்லுகிறார், டாக்டர் கை வைக்கிறதுக்கு முன்னதாக டியூமர் வந்து காணப்படாமல் போக வேண்டும். திருப்பி ஒரு காலம் அது வரக்கூடாது. பிரதர் பிரணாம் வைப்புக்கு திருப்பி ஒரு காலம் வரல. பிரதர் பிரணாமோட வைப்பு சில வருஷங்களுக்கு முன்னாதான் மரித்து போனாங்க. அதனால பாருங்க அந்த ஒரு ட்ரேஸ் கூட இல்லை, அது ஒரு அறிகுறியே இல்லாதபடி முற்றிலும் நீங்கி போய்விட்டது. இந்த மெசேஜ்ல ஹீலிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கிளைம் பண்ணுங்க, இது தேவனுடைய ராஜ்யம், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. இந்த உலக ராஜ்யம் வீழ்ந்து போகிறது, ஆனா நம்ம அதுல இல்ல, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்ம ஆசீர்வதி பெறாக ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வந்திருக்கிறீர், என்னை வந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்காக முகா கோத்திர காலம் வரும்பொழுது தப்பித்து கொள்ளும்படியாக வந்திருக்கு. டைட்டில் டீடு எனக்கு கொடுத்துருக்கிறீன், தேவனுடைய ராஜ்யம் எனக்கு சாபிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் ராஜ்யம் விழுந்து கொண்டிருக்கிறது. அது எனக்குள்ள சாபிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு டைட்டில் டீடு வந்திருக்கிறது, நான் கிளைம் பண்ண முடியும், ஆசீர்வாதத்தை நான் கிளைம் பண்ண முடியும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், என்னை நீர் ஆசீர்வதியும், எனக்கு இந்த வெளிப்பாட்டினால் என் இதயத்தை நிரப்பு, என்னை ஒரு புத்தியுள்ள கன்னியாக மாற்று என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர்வர, மாயலாக நம்பி மாட்டிடோ, மாடிடரங்கிக்க மாட்டிடோ, இந்த மாயலோகை நம்பி மாட்டிடோ, மாடிடரங்கிக்க மாட்டிடோ. இயேசுவே பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த பரிசுத்த, இயேசுவே நல்லவ நல்லவ, இயேசுவே நீ வல்லவ வல்லவ. மாயலோக நம்பி மாட்டிடும், மானிடரங்கிக்க மாட்டிடோ, இந்த மாயலோக நம்பி மாட்டிடும், மானிடரங்கிக்க மாட்டிடோ. எங்களை நேசிக்கிற பல்லகப்பிதாவே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ப்ராபசியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் ஒரு ப்ராபசியா இருக்குது, எங்களுடைய காலத்துல அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது நிறைவேறுதலை நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை எவ்வளவு நேரம் தியானம் பண்ணினோம். உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் இருக்குது. அது வெறும் வசனம் அல்ல, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஸ்பிரிட் அண்ட் லைஃபாக எங்களுக்குள் மாறுகிறது. அது எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை ஆண்டவரே அது மேலானுஸ்தானத்துக்கு கொண்டு சொல்றது. டைட்டில் டீடு கொண்டு வந்திருக்கிறேன், எங்களுடைய பொசிஷனை நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணும்படியாக செய்கிறேன். ஸ்போக்கன் வேர்டு மேனிபெஸ்டேஷன் வர வேண்டிய சீசன் இப்பொழுது. உலகம் விழுந்து போகிறது, நாங்கள் எக்ஸ்கியூஸில் இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்போக்கன் வேர்டு இப்பொழுது வெளிப்பட வேண்டிய நேரம், தேட் புல் இப்பொழுது வெளிப்பட வேண்டிய நேரம். அவ்விதமான காலத்திலே நாங்கள் இருக்கிறோம், அதை எங்கள் மத்தியிலே வர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நிச்சயமாக நீர் அதை கொண்டு வருவீர், அது உம்முடைய புரோகிராமாக இருக்கிறது. உம்முடைய புரோகிராமை யாரும் அவமாக்க முடியாது, உலகம் அதை அறியவில்லை. இட்ஸ் ஒன்லி ஃபார் த பிரைட், எங்களுக்கு மாத்திரம் நீர் அதை வெளிப்படுத்தி இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் உலகத்திலே விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறோம், சூப்பர் நேச்சுரல் பீப்புளாக இருக்கிறோம், இன்வின்சிபிள் ஆர்மியாக இருக்கிறோம், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பீப்புளாக இருக்கிறோம். இவ்விதமாக எங்களை நீர் தாமே ஆசீர்வதித்ததுக்காக சொல்றோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, இங்கே செபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலை சகோதர ஜீவன் அவர்கள் இங்கே பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்து.
பாடல் 188 சாங் நம்பர் 188.
இது என்னத்துக்காக
பிதா எந்தன் மேய்ப்பரளோ சிறுமை தாழ்ச்சி அடைகளினே.
எங்களை நேசிக்கிற பலக பிதாவே, நேரமிடமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தை தியானிக்கவும் காத்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது எந்த நேரத்திலே வாழுகிறோம்? இப்பொழுது நீர் என்ன செய்கிறீர்? உம்முடைய புரோகிராம் என்ன? ரெகனைசிங் த டே அண்ட் த மெசேஜ். நாங்கள் இந்த காலத்தையும் இந்த காலத்துக்குரிய செய்தியும் அறியத்தக்கதாக எங்களுடைய மனக்கண்களை நீ திறந்ததுக்காக சோத்ரம். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரைய ஆசீர்வதி. உலகம் மனது விழுந்து போகிற நிலையிலே வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது எங்களுடைய இதயத்திலே ஸ்தாபிக்கப்படுது. அந்த ராஜ்யம் ஒரு நாளும் விழுந்து போகாது. அந்த ராஜ்யம் உம்முடைய வார்த்தையினாலே ஸ்தாபிக்கப்படுகிறது. நாங்கள் அதில் இருப்பதனாலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் விதமான விசேஷித்த கிருபையை தந்திருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அனைவரையும் ஆண்டவரே ராப்சருக்கு ஆயத்தப்படுத்து. குடும்பங்களை நீர் ஆயத்தப்படுத்து. இந்த சபையார் எல்லாரையுமே நீர் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஏறத்தான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுது உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரேயரிக்கஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீர் நம்மை கிராண்ட் பண்ணுவீராக. சரீரத்தில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் விடுதலை தருவீராக. வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீர் விடுதலை தருவீராக.
greatest deliverance தருவீராக பிசாசு தன்னுடைய பிடியை தளர விடுவானாக அவனுக்கு எங்கள் மேல ஆதிக்கம் இல்லை நாங்கள் நம்முடைய வார்த்தையிலே இருக்கு அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் உலகத்தில் இருக்க கொரோனா நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் லாக்டவுன் ஆண்டவரே அதுக்கு ஒரு முடிவு வரட்டும் நாங்கள் எல்லாரும் விடுதலையோடுமை ஆராதிக்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க இயேசுவே நீர் உதவி செய்வீராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் ஆமீன் கத்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமீன்.